ஓம் சாந்தி. எல்லோரும் பிஸியா இருக்கிறீங்களா? 13/6/2018 இன்றைய மல்லின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உங்களை மனித கூட்டத்தின் துக்கங்கள்ல இருந்து, வேதனையில இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் ஆதாரமா இருக்கிறவர் வந்திருக்கிறார். உங்களுடைய பிராணனுக்கு ஆதரவா இருக்கிறவர் வந்திருக்கிறார், ஆதாரமா இருக்கிறவர் வந்திருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். அவர் சர்வவியாபி கிடையாது. நித்திய ஜீவன் அப்படின்ட்டு பைபிள்ல இருக்கும், மரணமற்ற பெருவாழ்வு அப்படின்னு அர்த்தம். உண்மையில மரணமற்ற பெருவாழ்வு ஆத்மாவுக்கு தான், உடலுக்கு கிடையாது. அது எல்லாம் உடல் உடல்னு போட்டுட்டாங்க பக்தியில. இல்லையா? இப்ப பாருங்களா, பாபா வரலன்னா அவ்வளவுதான், அப்புறம் என்ன இருக்கும்? ஆத்மா இல்லையா? அந்த ஆத்மாவை காப்பாத்துறாரு, பிராணனை காப்பாத்துறாரு, அந்த பிராணனுக்கு ஆதாரமா இருக்கிறார். சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பாபா வந்தாலும் பாபா புடிச்சவங்க தான் நித்திய ஜீவன். பாபாவை அப்படியே புடிச்சிட்டு அவர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க சொர்க்கத்தின் முதல் பிறவிலே வந்துருவாங்க. மத்தவங்க கொஞ்ச நாளைக்கு மேலே இருப்பாங்க. சோ ஒரு பாதாளத்துல அடைச்சி வச்சிருவோம் அப்படின்னு பைபிள்ல இருக்கும். சோ இறைவனை வழியை கேட்காதவங்கள, அது உண்மையில பாதாளத்துல இல்ல, மேல இருக்கும், அங்கேயே இருக்கும். சொர்க்கமாக சுகம் நிறைந்த உலகமாக இந்த பூமி இருக்கும்போது வராது. சோ அந்த உயிர் ஆத்மா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆதாரமா இருப்பவர் வந்திருக்கிறார், துக்கத்துல இருந்து நம்மளை விடுவிக்க. இந்த துக்கத்தின் உச்சத்துல வந்து சுகத்தின் உச்சத்தின் அந்த ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வரார். வராருனாலே அவர் சர்வவியாபி இல்லதானே? எங்கும் நிறைந்தவர்னா எப்பவுமே இருக்கிறவர்னு அர்த்தம் ஆயிடுமே. வராருனா ஒரு தடவை வராரு, அப்ப எல்லாத்துலயும் இல்ல, எப்பவும் இல்ல. கேள்வி, இந்த ராஜயோகத்துல எந்த ஒரு யோகம் சதா இணைஞ்சே இருக்குது? ராஜயோகம் அப்படின்னு என்னர்த்தம், ராஜாவை ஆக்கிர யோகம். அது கூடவே என்ன இணைஞ்சிருக்குன்னா பிரஜா யோகமும் இணைஞ்சிருக்கு. ஏன்னா நாராயணன் ஆவறதுக்கு தான் யோகம், இல்லைன்னா பிரஜா ஆயிடுவீங்க. இருந்தாலும் இந்த ஞானம் கேட்டாதான் பிரஜை ஆவீங்க. அப்ப இல்லையா, அப்ப இந்த யோகமே பிரஜா யோகமாகவும் ஆகுது. உங்களுக்கு பிரஜா யோகம், பாஸ் ஆனவங்களுக்கு ராஜயோகம். ஏன்னா வெறும் ராஜா ராணி மட்டும் இருந்தா ராஜ்யம் எப்படி நடக்கும்? பிரஜைகள் வேணும்ல. எல்லாரும் ராஜா ஆயிட்டா யார் மேல ராஜ்யம் செய்வாங்க? எல்லாரும் முதல்வர் ஆயிட்டா யார் யாரு ஆளுவாங்க? எல்லாருமே பிரம்மகுமாரிகள், எல்லாருமே நம்ம மகாராஜா மகாராணி ஆகும், லட்சுமி நாராயண் ஆகும், ராஜயோகம் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சம தைரியம் வேணும் ராஜா ராணி ஆகுறதுக்கு. ஏன்? முழு சமர்ப்பணம் ஆகணும் பாபா மேல, அப்பதான் ராஜ பதவியில போக முடியும். எல்லா ஆதாரத்தையும் விட்டுணும், பாபா கைய மட்டும் பிடிக்கணும். செம்ம தைரியம் வேணும். ஒரு சரண்டர் பிரதர் சிஸ்டர் ஆகிறதுக்கு சாதாரண விஷயங்கள் இல்ல, பயங்கர தைரியம் வேணும் இல்லையா? ஏன்னா எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை சம்ஸ்காரம் முதல்லாம் இருக்கும். சோ இப்ப ஒரு ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கறதுனாலே 10 பேரை விசாரிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா கேட்கவே தேவையில்லை, அவ்வளவு விசாரிப்பாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு சமர்ப்பணம் ஆகுறாங்க அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே டக்குன்னு குதிக்கிறது, பாபா புடிச்சிச்சு குதிச்சுட்டான் அவ்வளவுதான். பயங்கர தைரியம். சோ அது அது மட்டுமே கிடையாது, அதுக்கப்புறம் பண்ற தியாகம் இல்லையா, அது முதல் தியாகம், அதுக்கே பயங்கர தைரியம் வேணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும், எனக்கு மனித அன்பு தேவையில்ல, மனித பற்று தேவையில்ல, எனக்கு ஆதாரம் ஆதாரம் தேவையில்ல, பாபா பாபா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ அல்லது மாதாசோ தூய்மையா இருக்கிறாங்க அப்படின்னா உலகமே எதிர்க்கும். அப்பா அம்மா எதிர்ப்பாங்க, சொந்தக்காரங்க எடுப்பாங்க எதிர்ப்பாங்க, கல்யாணம் இந்த மாமனார் மாமியார் எதிர்ப்பாங்க எங்க தயவு இல்லாம நீ வாழ்ந்துருவியா அப்படி எல்லாம் கேப்பாங்க. ஐயோ இவங்க தயவு இல்லாம எப்படி வாழறது அப்படின்னு யோசிச்சா முடிஞ்சிடும். பாபா ஒரு பாபா அவரு வழிபடி நான் நடப்பேன், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு பாபா கைய பிடிக்கிறதுல பாபா உதவி செய்வார்னு அந்த தைரியம் நம்பிக்கை இருக்கும். முழுக்க முழுக்க எல்லாத்தையும் விட வேண்டியது இருக்கும் இங்க இல்லையா. அதாவது யாழ் இனிது குழல் இனிதுன்னு சொல்லுவாங்க, மழலைச்சல் குழந்தையின் மழலைச்சல் கேட்காதவர் அப்படின்னு சொல்லு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த மழலைச்சொல்லையும் தியாகம் பண்ணணும், அத்மாதான் தெரியணும். அந்த மயங்கிடக்கூடாது, குழந்தை உங்க குழந்தை உங்க பேர குழந்தை மயங்கிடக்கூடாது. சம தைரியம் வேணும், இதுதான் உண்மையான தைரியம். போய் ஒருத்தனை கொலை பண்றது எழுத்து பேசுறது அதெல்லாம் தைரியமே கிடையாது, அது இன்னைக்கு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா. புத்தி எதுலயும் சிக்க விடாம அப்படியே ஃப்ரீயா வச்சிருக்கீங்க பாருங்க, அதுலதான் தைரியம், அதுலதான் ராஜாராணி பதவி. சும்மா கிடையாது, மேல இருக்குது ராஜாராணி, இங்க இருக்குது லட்சுமி நாராயணன் பதவி. இங்க நாம இருக்கிறோம், இப்படியே ஏறி போயிட்டே இருக்கிறோம். மாயா என்ன திரும்ப பண்ணுவோம், ஹே இது வேணுமா, ஆ இது வேணும்னு அவ்வளவுதான், இங்கே நின்று பதவி. இது வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேல போயிட்டே இருப்பீங்க. இது வேணுமா, ஆமா இது வேணும்னு அப்படி இங்கே நின்னுக்கும் பதவி. இதையும் வேண்டாம் ரிஜெக்ட் பண்றவங்க மேல போயிட்டு வரும். எதுவுமே வேண்டாம் எனக்கு லட்சுமி நாராயணனை தவிர எதுவுமே வேண்டாம் வேண்டாம்ன்றவங்க தான் போயிட்டே இருப்பாங்க. அது குரான்ல அழகா இருக்கும், நிராகரிப்பவர்களுக்கு வந்து இந்த பூமிய சொர்க்கம் மாதிரி ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும், அழகானதாக மாற்றி காட்டப்படுவேன், ஏன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அப்படின்ட்டு. சோ எதுவுமே வேண்டான்னு தள்ளிட்டு போறதுக்கு தைரியம் வேணும், அதான் தைரியம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. உண்மையில காந்தி இந்த விஷயத்துல தைரியமானவர், ஏன்னா நம்ம போராடினாரு சுதந்திரம் வாங்கினாரு, பதவி வேண்டான்னு. எவ்வளவு பெரிய தைரியம், பதவி வேண்டான்னு இல்லையா. ஒருவேளை பதவியில இருந்தா அப்படியே எஸ்கார்ட்டோட இருந்திருந்தா அவரு சுட்டு கூட இருக்க முடியாது, வேண்டாம் அதுதான் தைரியம், எதுவுமே வேண்டாம். அதனாலதான் இன்னை வரைக்கும் அவர் ஃபேமஸ் இருக்காரு. ஒருவேளை பதவியில வந்திருந்து அவர் சுடல அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், பேரை கூட கெட்டு போயிருக்கலாம். அதுதான் எதுவும் வேண்டாம் வேண்டாம்ன்றவங்களுக்கு தான் அந்த லட்சுமி நாராயணன் பதவி, அதுதான் முழு சமர்ப்பணம். எனக்கு பாபாவை தவிர எதுவும் வேண்டாம். இந்த உலகத்தின் ஒரு பெரிய வளர்ச்சி நாட்டுடைய ஜனாதிபதி பதவியே கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு தான் ராஜ பதவியில உட்கார முடியும். தைரியம் வேணும், இந்த யோகத்தை அப்படியே ஃபுல்லா ஃபாலோ பண்ண, ஏன்னா எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபா மட்டும் தெரியணும். தைரியம் வேணும், பாபா பத்துக்காரு பாபா பத்துக்காரு தைரியம் வேணும் பாடல், இதுதான் உண்மையான தைரியம். இந்த தைரியத்தை தான் அப்படி காளி துர்கா அப்படி எல்லாம் வீரமா காட்டுறது உண்மையான அர்த்தம். இந்த தைரியம் எதுவும் வேண்டாம் தூக்கி கிடைச்சாங்க, கழுத்தை அறுத்து கையில புடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஊர்ல அம்மன் வந்து தன்னுடைய கழுத்தை அறுத்து புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கூட ஏதோ சிலை இருக்கிறதா சொன்னாங்க. சரி பாடல் அப்படின்னா தேகமுனர் ஃபுல்லா அறுத்து தூக்கி எறிகிறது பாடல். அன்பிற்குரியவரே வந்து சந்தியுங்கள், ஓம் சாந்தி. பிரியதர்ஷினை யார் கூப்பிட்டது அன்பிற்குரியவரே வந்து சந்தியுங்கன்ட்டு? பிரியதர்ஷினிகள், மணமகள்கள், பக்தைகள் கூப்பிட்டது யாரு? அந்த பிரியதர்ஷினி பகவான் தந்தைய கூப்பிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அப்புறம் எங்க சர்வ வியாபி? நீ கூப்பிட்டனா இங்க இல்லைன்னு தான் அர்த்தம். காக்கான்னு காக்காக்கு சோறு வச்ச கத்துறீங்க, நாங்க காக்கா இல்ல அதனாலதானே கூப்பிடுறீங்க. எல்லாத்துலயும் காக்கா இருந்தா கூப்பிடுறதுக்கு நீங்கன்னா லூசா. கடவுள் இங்க இல்லைன்னு அதுலயே ப்ரூவ் ஆயிடுச்சு, சூப்பரா சொல்ற இல்லையா. பிரியதர்ஷன வந்து சந்தியுங்க, உங்க மணமகளாகிய என்ன சந்தியுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜீவாத்மாக்கள் கூப்பிட்டாங்க, பரமாத்மாவை கூப்பிட்டாங்க. ஜீவாத்மா தான் பிரியதர்ஷன், பரமாத்மா தான் பிரியதர்ஷன், தந்தை கடவுள் பரமபிதா பரமாத்மா. வாங்க கருணை புரியுங்க, இரக்கம் காட்டுங்க அப்படின்லாம் சொர்க்கத்துல யாரும் கூப்பிட மாட்டாங்க. இங்க துக்கமா இருக்கிறதுனாலதான் பிரியதர்ஷனை கூப்பிடுறாங்க, அப்பாவை கூப்பிடுறாங்க, கடவுளை தேடுறாங்க. அங்க சுகமோ சுகம், அதனால யாருமே கூப்பிட மாட்டாங்க கடவுளை, இந்த ஞாபகமே இருக்காது. பிரியதர்ஷன் இது பாத்தீங்களா, இத வந்து கணவனா நினைச்சு பாருங்களாம். இறைவனை கணவனா நினைச்சு கணவன் வந்து நமக்காக ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை உருவாக்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அவரை மறந்துடுறோம், சுத்தமாக மறந்து எதது பின்னாடியே வரும்போது மீண்டும் வந்து ஞாபகப்படுத்துறாரு, நான் தான் உன் கணவன், என்னதான் கூட்ட துக்கம் வரும்போதெல்லாம் என்னதான் தேர்ந்த அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. சொர்க்கத்துல அந்த ஞாபகமே இல்ல, அதான் துக்கமே அங்க இல்ல. அனைத்து ஆத்மாக்களின் பிரியதர்ஷன் ஒருத்தர் தான், பகவான் தான் அவர், அவருதான் படைப்பவர். அதே மாதிரி உலகத்தின் சக்கரமும் ஒன்னுதான், இங்க ஒரு உலகம், இன்னொரு இடத்துல இன்னொரு உலகம், இன்னொரு இடம் கிடையாது. இங்கதான் எல்லாமே நடக்கு, இங்கதான் மனிதர்கள் இருக்கும், வேற எங்கேயுமே கிடையாது. சயின்ஸ் வந்து நேரத்தை வீணாக்கிட்டு இருக்குது. சரி சரி, கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரும் அப்படின்னு இப்ப குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியுகத்துல மீண்டும் ஒரே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். இதுதான் ஞானம். இது தெரியாதே யாருக்கும், கலிவு முந்தி சத்தியம் வரும், சத்தியத்துல யார் இருப்பான், அங்க நான் இருப்பேன், அங்க நான் வர்றதுக்கு என்ன பண்ணணும், யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியும், இதுதான் ஞானம். எப்படி பிரியதர்ஷன் வந்திருக்கிறாருன்னு நமக்கு தான் தெரியும். மறைமுகமானவர், உடலே இல்லாதவர் எப்படி வந்திருக்கிறாருன்னு நமக்கு தான் தெரியும். பிதாவை கண்டவன், என்னை கண்டவன், அப்ப இயேசுதான் ஒரு கடவுள் வரவே மாட்டாரு அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளுக்கு உரிமையே கிடையாது, அப்புறம் எங்க அவரு வந்தாருன்னு அவங்க நம்ப போறாங்க. சோ இப்படி இருக்கிறாங்க எல்லாருமே, ஆனா நமக்கு தான் தெரியும் அவர் எப்படி, உடல் இல்லாதவர் எப்படி வராரு, மறைஞ்சு வராரு. இந்த மறைஞ்சு வர்றதுதான் வாலிய மறைஞ்சிருந்து பொண்ணாரு அப்படின்னு காட்டுறதெல்லாம். சிவனும் நிராகாரரா இருக்கிறாரு. நீங்க எல்லோரும் நிராகாரி ஆத்மாக்கள், இங்க வந்திருக்கிறீங்க, நாடகத்தின் பாகத்தை நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. நிராகார் தந்து எப்படி வந்த, ராஜயோகத்தை யார் கத்துக் கொடுத்தா, கிருஷ்ணர் கத்துக் கொடுக்க முடியாது. அவர் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யறவர் கிடையாது, அதனால அவர் படைப்பவர்னு சொல்ல முடியாது. ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் பிரியதர்ஷன் அப்படின்னு ஒரு பரமபிதா பரமாத்மா படைப்பவர் நிராகாரத்தான் சொல்ல முடியும். பாபா சொல்றாரு, எனக்கும் உடல் இல்ல குழந்தை, உனக்கும் உடல் கிடையாது, நீ நடிக்கிறதுக்காக உடலை போட்டுட்டு இருக்கிற, அதுதான் நீ நினைச்சுக்காத. இதுதான் மெயின் ராஜயோகம். இத உடல் அற்றவர் தான் கத்துக் கொடுக்க முடியும். நீ உடல் அற்றவன்றத தெரிஞ்சவருக்கு தான் தெரியும், அது இறைவனுக்கு தான் தெரியும், அவர் தான் கத்துக் கொடுக்கிறார், கிருஷ்ணர் கத்துக் கொடுக்கல. ஏன்னா இந்த ராஜயோகம் சத்தியுகத்துக்கு தேவையான ஞானம், சத்தியுகத்தை உருவாக்குறதுக்கு தேவையான ஞானம். ஆனா சத்தியுகத்துல தேவை கிடையாது. அப்ப கிருஷ்ணர் சத்தியுகத்துல தான் பிறக்கிறாரு, அவர் எப்படி சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். சோ முதன் முதலாக இந்த உலகம் படைக்கப்படும் பொழுது சத்தியுகம், சத்தியுகம் தான் இறைவனுடைய படைப்பு, அது கிருஷ்ணர் பண்ணல. சோ ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் பிரியதர்ஷன்றது அந்த ஒரு கடவுள் தான். அவரே சொல்றாரு, என் பிறந்த நாள் சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறீங்க, ஆனா கிருஷ்ணருடைய பிறந்த நாள் மாதிரி என் இது கிடையாது. ஏன்னா கிருஷ்ண தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறார், எப்படி பிறப்பாருன்னு குழந்தைங்களுக்கு வந்து காட்சியா காட்டப்பட்டிருக்கு. அதாவது தாயின் கர்ப்பத்துல இருந்துதான் பிறக்கிறாருன்றது குழந்தைங்களுக்கு தெரியுது, ஒரு குழந்தையா தான் பிறக்கிறாருன்னு. அப்படி சிவபாபா பிறக்கிறது கிடையாது இல்லையா, அந்த பக்தியிலேயே மூழ்கினவங்களுக்கு அந்த வேதத்தை படிச்சவங்களுக்குலாம் தெரியும், சிவன் மட்டும் பிறவி எடுக்க மாட்டார், மத்த எல்லா இந்து தெய்வங்களும் பிறவி எடுப்பான், சிவன் எப்பவுமே இருப்பார். பார்வதி வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரும், போய் நெருப்புல ஊந்துருவாங்க, எங்கேயோ ஊந்து செத்துருவாங்க, மறுபடியும் இன்னொரு பிறவி இருக்கும், மறுபடியும் கலந்துருவாங்க, மறுபடியும் செத்துருவாங்க, மறுபடியும் இன்னொரு. ஆனா ஒரே சிவன் அதை மீண்டும் மீண்டும் வெவ்வேறு பிறவில கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிவன் தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறது கிடையாது, கிருஷ்ணர் பிறக்கிறார். என் பெயர் ருத்ரன், கீதையில இருக்குது இது ருத ஞான யோகம்னு. அப்ப அது யார் சொன்னது, யார் சொன்னது திடீர்னு அங்க ருத்ர ஞான யாகம்னு வரணும்? ருத்ரன்றது சிவனுடைய பேராச்சு. அப்ப அந்த ஒரு இடத்துலதான் பேர் இருக்கு. எல்லா வேதத்துலயும் யார் கடவுள்னே தெரியாம போயிடுச்சு. அதத்தான் இங்க சொல்றாரு. பாத்தீங்கன்னா பைபிள்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஜெகோவான்னு இருக்கும், அதை தேடிதான் ஜெகோவான் சாட்சிகள், ஜெகோவாதான் கடவுள், ஜெகோவாதான் கடவுள் தான், ஜெகோவாதான் கடவுள்னு சொல்லுவாங்க. தவிர மற்றதெல்லாம் அப்படியே பைபிள்ல இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அல்லாவுக்கு இணை வைக்காதீங்கன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் குரான்ல மாதிரி இருக்கும். மற்ற அனைத்துமே பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல இருக்கிறது அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இங்க எல்லாமே மாறுது இல்லையா, கொஞ்சோண்டுதான் உண்மையே இருக்கு. சிவனால படைக்கப்பட்ட யாகம் இது. நிச்சயமா நிராகார சிவன் சாக்காரத்துல, அதாவது மனித உடல்ல வந்துதான் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்க முடியும். ஏன்னா இது ஞான யக்கியம். ஞான யக்கியம்னால ஞானத்தை சொல்றது, ஞானத்தி ஞானை யாகத்தி வளர்க்கிற சிவன். அன்பிற்குரியவரே வந்து சந்தியுங்கன்ற இந்த ரெண்டே லைன்ல முடிஞ்சு போச்சு சர்வ அப்படின்ற ஞானம். ஏன்னா வானாலே அவரு இங்க இல்லன்னு அர்த்தம். கடவுளை கோயில போய் தேடுறாங்கனால அவர் எல்லாத்தையும் இல்லன்னு தான் அர்த்தம். பிரியதர்ஷன கிருஷ்ணன் சொல்ல மாட்டாங்க. ஓ காட் ஃபாதர், இறை தந்தையே, என் பிராணத்தின் ஆதாரமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இவருதான் எல்லாருடைய பிராணனுக்கும் ஆதாரம், உயிருக்கு ஆதாரம், எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம். கரெக்டா, எல்லா உயிருமே துக்கத்துல இருந்து விடுவிக்கிற மனித கூட்டத்தின் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார் எல்லாரையும். ஏன்னா எல்லாத்தையும் துக்கம் கொடுத்தது என்னமோ மனிதன் தான். எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா யாரு? மனிதன் தான். துக்கம் உலகம் ஃபுல்லாக்கே ஆனதுக்கானது காரணமே மனிதன் கிட்ட வந்த விகார எண்ணங்கள் தான். ஸோ மனித கூட்டத்தின் துக்கத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்கிறார். மனிதர்களை மட்டும் இல்ல, எல்லா உயிரினத்தையும் விடுவிக்கிறார். பஞ்ச தத்துவத்தையுமே விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறாரு? ஞானத்தை கொடுத்து. அப்ப ஞானத்தை கொடுக்கணும்னா இங்கே தானே வந்தாகணும் கண்டிப்பா. அவர் சொல்றார், ஒவ்வொரு கல்பத்திலும் கல்பத்தின் சங்கம யுகத்துல நான் வரேன். இது கல்யாணக்காரி சங்கம யுகம். சத்தியுகத்துக்கு பிறகு ரெண்டு கலைகள் குறைஞ்சிடுது. இந்த சங்கம யுகமே உயர்ந்து போறதுக்கான யுகம். சத்தியுகத்துக்கு ரெண்டு கலைகள் குறைஞ்சிடுது. சத்தியுகத்துக்கு பிறகு இல்லையா, சத்தியுகத்துல 16 கலைனா சத்தியுகத்துக்கு பிறகு திரேதாயுகத்துல 2 கலை குறையுது. ஆனா சத்தியுகத்துக்கு தேவையான 16 கலைகளும் நிரப்பப்படுறது எது? சங்கம யுகத்துல, அங்கதான் நிரப்பப்படுது. அதனாலதான் கல்யாணக்காரி சங்கம யுகம், நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம் அப்படின்னு சொல்ல. அந்த ஒரு யுகத்துடைய நினைவாக தான் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு சில மாதங்களை வந்து புனித மாதங்களாக வைக்கிறாங்க. இல்லையா, ரமலான் மாதம் நோன்பு இருக்கிறதுக்காக முஸ்லிம்கள், இந்துக்களுக்கு அது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, புரட்டாசி இல்லாட்டினா ஆடி அந்த மாதிரி. சரி, முழுசா நிரப்புறாரு சங்கம் யுகத்துல. நிரப்பிக்கிட்டவங்க சத்தியத்துல பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது இறைவனுக்கு அப்புறம் வர்றது இல்ல, அதனால கலைகள் குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா குறைஞ்சதான் ஆகணும் 5000 வருஷத்துல. ஆனா திடீர்னு ஒண்ணுமே இல்லாத கலைகள் திடீர்னு நிரம்புற ஒரே யுகம் சங்கம யுகம், உயர்ந்து போறதுக்கான யுகம். புத்தி மூலமா செயலாற்றணும். இங்க நிரப்புறதுக்கு நீங்க பண்றது எல்லாமே புத்தி தான், புத்திய வச்சுதான் நிரப்புறோம். இங்க புத்திக்கு தான் வேலை, வேற எதுவுமே கிடையாது. புத்தி மூலமா பண்றோம், புத்தி அலட்டா இருந்த உழைப்பு எல்லாம் புத்திக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. கவனம், கரெக்டா சொல்லலாம் கவனம். புதியவர்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறாங்க, உங்களுடைய அப்பா பரமபிதா பரமாத்மா சிவன் அவரை நினைவு செய்யுங்க போதும். மற்ற குரு முனிகள், அதாவது முனிவர்கள் ரிஷிகள், இவங்களுடைய மந்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. பக்தி அரைக்கல்பம் நடக்குது, ஞானத்தின் ஆஸ்தி அரைக்கல்பம் நடக்குது. அங்க ஞானமே இருக்காது, ஞானமே துர்கதியிலிருந்து சத்கதி அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் கொடுக்கப்படுது. குருவுடைய வேலை சிஷ்யர்களுக்கோ அல்லது அவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கோ கதி சத்கதி கொடுக்கிறது. ஆனா பாவம் அந்த குருக்களுக்கு கதி சத்கதினா என்னன்னே தெரியாது. சொர்க்கத்தின் சத்கதி கொடுப்பவர் ராம் அப்படின்னு பாடுறாங்க. பதித்த பாவன் சீதா ராம்ன்றாங்க, அதாவது ஆத்மாக்கள் அனைவருக்கும் ராமன். குழந்தைங்களுக்கு தெரியும் சத்யுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், அந்த சூரிய வம்ச ராஜ்யம் நடக்கும். பிறகு ராம ராஜ்யத்துல, அதாவது திரேதாயுகத்துல ரெண்டு கலைகள் குறைஞ்சிருக்கு. அங்கேயும் ராவணன் எல்லாம் இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு யுகத்திலயுமே, அதனால தொந்தரவுடைய எந்த விஷயமும் இருக்காது. இந்த உலகம் முழுவதுமே இலங்கை, இங்கதான் ராவணனுடைய ராஜ்யம் நடக்குது. இந்த சமயம் மனிதர்கள் அனைவரும் குரங்க விட மோசமா இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இந்த 5 விகாரங்கள் பிரவேசமாகிடுச்சு. மனிதர்கள் கிட்ட எவ்வளவு கோபம் இருக்குது பாருங்க, ஒருவர் மற்றவரை எப்படி கொலை செய்யறாங்க, சாகிறதுக்கும் சாகடிக்கிறதுக்கும் எவ்வளவு ஏற்பாடுகளை செய்யறாங்க. நீங்க எல்லோருமே விகாரிகளா இருந்தீங்க, இப்ப பாபா வந்து ராவணன் மேல வெற்றி கொள்ள வைக்கிறார். சாஸ்திரங்கள்ல என்னென்னலாம் எழுதி இருக்கிறாங்க, வால்ல தீப்பிடிச்சது, இலங்கை முழுவதும் எரிஞ்சிடுச்சு, அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. உண்மையிலே இலங்கை என்பது இந்த உலகம் முழுவதும் தான். பிராமண குல பூஷண குழந்தைகளாகிய நீங்களும் முதல்ல பதித்தாகத்தான், அதாவது அழுக்காதான் இருந்தீங்க, இப்பதான் நீங்க மாயை மீது வெற்றி அடையிறீங்க. தந்தை வந்து புத்தியின் கூட்ட திறக்கிறார், புத்திவான்களின் புத்தியாக தந்தை இருக்கிறார் இல்லையா. ஆனா மனிதர்கள் பாருங்க என்னென்னலாம் சொல்லிட்டாங்க, உங்க புத்தியை கெடுத்துட்டாங்க. பாபா சொல்றார் மீண்டும் இதெல்லாம் நடக்கும். கடவுள் எங்கும் நிறைந்தவன்ற ஞானம் முதல்ல கிடையாது. பரமாத்மா முடிவற்றவர்னு சொன்னாங்க, பிறகு அவர் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. சிவோகம் தத்துவம், அதாவது நானும் சிவன்தான் நீயும் சிவன்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில சமயம் சிவோகம்னும் சில சமயம் பிரம்மோகம்னும் சொல்லிடுறாங்க, ரெண்டுமே தப்புதான். பிரம்மம் இறைவன் இருக்கிற இடம், சிவபாபா பிரம்ம தத்துவத்துல வசிக்கிறார், அதனால அதோட பேர் பிரம்மாண்டம். ஆத்மாக்களாகிய நாம கூட அங்க வசிக்கிறவங்க தான். இவங்க சிவனை பேரு ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நீங்க புரிய வைக்கணும். எப்ப ஒருத்தர் ஒரு வாரம் தொடர்ந்து இந்த ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறாரோ அப்பதான் இந்த ஞானத்துடைய வண்ணம் அவர் மேல படியும். கடவுள் உங்களுடைய எல்லையற்ற தந்தை. பாரதத்துக்கு ஜீவன் முக்தின்ற ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து கிடைக்குது, மற்றவங்களுக்கு முக்தியின் ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு நீங்க எல்லோருக்கும் புரிய வைக்கணும். சுபாபஸ்வரத்துல புதுசா வரவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறீங்க. நம்மளுடைய அப்பா அங்க, உங்களுடைய அப்பா அங்க கடவுள், அவரை நினைங்க போதும், அவ்வளவுதான் இல்லையா? டக்குன்னு வராங்கன்னா முதல்ல இதை ஃபர்ஸ்ட் இப்ப ஏழு நாள் கோர்ஸுக்கு வர சொல்றோம்னா அடுத்த நாள் வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. சோ அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே அவர் உங்களுடைய அப்பா அவர் எப்படி நினைக்கணும்னு சொல்லிட்டு அது அவங்க நினைக்கட்டும். அப்ப அப்படியே கோர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். வரலனாலும் மெய் ஞானத்தை கொடுத்தாச்சு, நோட்டீஸ்லயே அதெல்லாம் கரெக்டா அடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அந்த அப்பான்றது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் யுக்தி யூஸ் பண்ணணுமோ அப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும். சரி, மற்றபடி குரு முனிவர்கள் இவங்களும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவங்க. ஒருத்தர் போட்டிருப்பாரு, இறைவனை நீ கரெக்டா அடையணும்னா இந்த குரு மாணவன்றத முதல்ல அதுல இருந்து நீ விலகி வந்துரு அப்படின்ட்டு. பக்தி மார்க்கம் அது இல்லையா? கஷ்ட வரைக்கும் தேடிட்டே இருக்கணும். ஒரு குருதான் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டின மாதிரி, இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு குருன்னா ஒன்னு முக்திக்கு வழி கொடுக்கணும் இல்ல சொர்க்கத்துக்கு வழி கொடுக்கணும். அவருக்கே தெரியாது அவர் எப்படி உங்களுக்கு கொடுப்பாரு. முக்தினா என்னன்னே தெரியாது, எப்படி அடையிறது வேற, என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. எங்க போன ஆத்மா தெரியாது. சொர்க்கத்தின் ஆஸ்தியை ராமர் கொடுக்கிறாருன்னு பாடுறாங்க. அது எந்த ராமர்? சிவன். சிவன் சொல்றோம், திரேதாயுகத்துல வர ராமர் கிடையாது. அதே மாதிரி பதித்த பாவனன், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் ராமன், சீதைகளின் ராமனே அப்படின்றது அனைத்து ஆத்மாக்களின் பிரியதர்ஷனாகி சிவனை குறிக்கிறது. அவருதான் சத்யதி கொடுக்கிறது, அவரு தான் சத்தியுகத்தை ஸ்தாபனம் செய்யறாரு. அதுல ஒரே தர்மம் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும், அதுதான் சூரிய வம்ச ராஜ்யம். அதுக்கு பிறகு இருக்கிறது சந்திர வம்ச ராஜ்யம், அங்க ராமர் சீதை ராஜ்யம் நடக்கும். ஆனால் சத்தியுகத்திலயும் ராவணன் இருக்க மாட்டான், திரேதாயுகத்திலயும் ராவணன் இருக்க மாட்டான். அதனால மாயை எந்த விதமான தொல்லையும் உங்களுக்கு கொடுக்காது, ஆனந்தமே ஆனந்தம். அடுத்தது துவாபர யுகத்துலதான் ராவணன் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடிக்கிறான், எல்லாரும் குரங்க விட மோசமாக்கிட்டான். எல்லாருக்குள்ளயும் ஐந்து விகாரங்களை உருவாக்கி பாத்தீங்களா, மனுஷனுக்கு குரங்கு மாதிரி கோபம் வருதுன்னு வாங்க பாருங்க. இந்த மாதிரி கொலை பண்றாங்க, கொலை பண்றாங்க. ஆளை வந்தான்னு ஒரு கமல் படத்துல, கமல் சைக்கோவா இருக்கு, அவர் கொலை பண்ணுவார். ஆனா அதுல ஒரு பாட்டு வரும், கடவுள் பாதி மிருகம் பாதி. அந்த பாட்டை பாத்தீங்கன்னா குரங்கு பார்த்துதான் பாடுவார், அந்த குரங்கு மாதிரியே தான் அவருடைய சைகையும் பண்ணுவார் இல்லையா? அவரே அறியாம ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் அந்த படத்துல உருவாக்குற, குரங்கு மாதிரி மனுஷன் உருவாயிட்டான். கடவுள் கொடுத்த வழிபாதி, சாத்தன் கொடுத்த வழிபாதி, ஆக்சுவலா கடவுள் கொடுத்த பாதி இல்ல, கொஞ்சம் கூட இல்ல, அப்படி ஆயிட்டான். அதுல பார்த்தா அவர் கொலையும் பண்ணுவார். அவ்வளவு கோபம் வருது, ஐந்து விகாரங்கள் எப்படி எல்லாம் கொலை பண்றாங்க பாருங்கன்றாங்க, விதவிதமா கொலை பண்றாங்க இல்லையா? பேக்குள்ள வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து வைக்கிறாங்களாம். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி விகாரங்கள் தூண்டுச்சு. சாவடிக்கிறதுக்கு அவ்வளவு ஏற்பாடு, சாதாரண மனுஷன்ல இருந்து ஆட்சி செய்யறவங்க வரைக்கும் எத்தனை பிரதமர்கள், எத்தனை ஜனாதிபதிகள், உலக அளவுலயே பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் கொலை பண்ணிருக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி விகாரிகளா தான் இருந்தீங்க, அந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்களோ இல்லையோ, ஆனா விகாரம் இருந்துச்சு. இப்பதான் அந்த ராவணன் மீது வெற்றி அடைவது எப்படின்னு கத்துக் கொடுக்கிறார். சண்டை வந்து உள்ள வெளியில கிடையாது, ஆனா வெளியில சண்டை போடுற மாதிரி கீதையில குரான் பைபிள் எழுதிட்டதுனால மக்களுக்கு புரியல. ஆனா எல்லாமே ஒரே விஷயத்தான் சொல்லுதுன்றதும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த ராவணன் மேல சாத்தான் மேல வெற்றி அடைய வைக்கிற. ஆனா சாஸ்திரங்கள் என்ன எழுதிட்டாங்க பாருங்க, ஹனுமார் வால்ல வந்து நெருப்பு பத்த வச்சுட்டான், ராவணன் பத்த வச்சுட்டான், இவர் என்ன பண்ணாரு முழு இலங்கைக்கும் தீ வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஒட்டுமொத்த உலகம் இலங்கை தான், சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை. பிராமண குலத்தின் அலங்காரமா இருக்கிற குழந்தைகளாகி நீங்களே இங்க வர்றதுக்கு முன்னாடி தூய்மையற்றதா இருந்தீங்க, அதெல்லாம் உண்மைன்னு வேற நம்பிட்டு இருந்தீங்க, இப்பதான் அந்த மாய மேல சாத்தான் மீது வெற்றி அடையறீங்க, இப்பதான் புத்தியின் கூட்டை திறக்கிறாரு. ஏய் அவன் இப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், அவன் இது பண்ணு, ஐயோ என் மொழிதான் பெருசு, என் நாடுதான் பெருசு, அவங்க அப்படி பண்றான் இப்படி பண்றான். கடவுள் வந்து சொல்றாரு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, பிரச்சனை உன்கிட்டதான், உன்னை மாத்து. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எல்லா நன்மைக்கும் நீ பட்டுக்கு அமைதியா இரு, தானா எல்லாம் மாறும் அப்படின்னு புத்தி கூட்ட திறக்கிற. புத்திவான்களின் புத்தியாக தந்தை இருக்கிறார், சூப்பரா சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையில வரும், நான் மலைகளில் இமயமலை, நாகத்தில் ஆதிசேஷன் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு மம்மா விளக்கம் கொடுத்துப்பான், அப்படின்னா என்ன அர்த்தம், மலையில உயர்ந்த மலை அப்படி காட்டியிருக்காங்க. அது மாதிரி உயர்ந்தலும் உயர்ந்தவர், அந்த மாதிரி உங்களுடைய உயர்ந்த புத்தியாக நான் இருக்கிறேன்னு பாபா சொல்றாரு. அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லையா, அப்படி கிடையாது. உங்களுக்கு கொடுத்த உங்ககிட்ட இருக்கிற உயர்ந்த புத்தி நான் கொடுத்தது, ஆனா என்ன ஆயிடுச்சு, மனிதர்கள் என்னென்னமோ சொல்லி உங்க புத்திய கெடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கல்பத்திலயும் இப்படிதான் பண்ணுவாங்க, நாடகத்துல அப்படிதான் இருக்குது, கவலைப்படாதீங்க. கெடுத்துட்டாங்க உண்மைதான், அது நாடகத்துல இருக்குது. அதே மாதிரி சர்வவியாபின்ட்டு இப்ப சொல்றாங்க, அதுவும் மறுபடியும் பண்ணுவாங்க. ஆனா ஆரம்பத்துல சர்வவியாபின்னு சொல்ல, கடவுள் எல்லையற்றவர்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க, அது அப்படியே சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. நீயும் கடவுள் நானும் கடவுள் சொல்லிட்டாங்க, நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் சொல்லிட்டாங்க, எல்லாமே தப்பு. எல்லாரும் கடவுளும் ஆக முடியாது, எல்லோரும் பிரம்மமும் ஆக முடியாது. பிரம்மம் கடவுளே கிடையாது முதல்ல. கடவுள் வசிக்கிற இடம் ஆத்மாக்களாகிய நம்மளும் வசிக்கிற இடம் அது. இதையெல்லாம் நீங்க புரிய வைக்கணும். வேறு ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர் இறைவன் சொல்றாங்க, அப்படி ஒரு பொருளே கிடையாதுன்னு சொல்லணும். இது பாத்தீங்கன்னா அகிலா சிஸ்டர் அழகா அந்த இது போட்டோ கிரியேட் பண்ணி அந்த மெசேஜ் பாபா சொல்ற ஒன்னு ஒண்ணுத்தையும் அப்படியே அப்பப்ப முரளியில இருந்தே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய. சோ அது பாத்தீங்கன்னா bksaravana.com அந்த பிளாக்ல நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம், பேஸ்புக்ல எல்லாத்துலயுமே இருக்குது. சோ அதை வைத்து எப்படி அது பண்றது தெரியல அப்படின்னா, அந்த போட்டோ நம்ம ஷேர் பண்ணலாம், அதுவே மிகப்பெரிய சேவை. அஞ்ஞானிகளுக்கு பண்றதுதான் சேவை இல்லையா. சோ அஞ்ஞானிகளுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அனுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம் அவங்க எழுந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் புரிய வைக்கணும். இருந்தாலும் ஃபுல்லா எப்ப புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஏழு நாள் கோர்ஸ் ஃபுல்லா கேட்கும் பொழுதுதான் புரியும். இது வந்து அப்ப இல்லையா, அப்ப நெட் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இப்ப அப்படி கிடையாது. ஒரு தடவை ஏதோ ஒரு வீடியோ பார்த்து புடிச்சிச்சுன்னா அப்படியே கண்டினியூஸா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வெவ்வேறு வீடியோ, யாரு அந்த மாதிரி பாபா சேவிச்சாங்களோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நைட்ல பாபா குழந்தையிடுவாங்க பயங்கரமா, அல்லது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அந்த நிச்சய குத்தி அதை புடிச்சு இழுக்கும். சோ இப்ப அது மாறிடுச்சு, இப்ப ஏழு நாள் பொறுமை கிடையாது மக்கள் கிட்ட இல்லையா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏழு நாள் கேட்கும்போது நல்ல நிச்சய குத்தி வரும். அந்த பிராமணன் அந்த சாயம் அவங்களுக்குள்ள வரும், இந்த ஞானத்துறை சாயம். மெயினா அவர் உங்களுடைய அப்பா, முக்தியும் ஜீவன் முக்தியும் அவர் தான் கொடுக்கறாரு. முக்தியை சிவன் கொடுக்கிறாருன்னு பக்தியிலே சொல்லிட்டாங்க. ஜீவன் முக்தி வைகுண்ட பதவியுமே அவரு தான் கொடுக்கிறாரு. வைகுண்ட வாசா, வைகுண்டத்துல வாசம் தான் பண்றார் கிருஷ்ணர். வைகுண்டத்தை அவர் உருவாக்கல, வைகுண்டத்துக்கு அங்க அவரை அனுப்பி வச்சதே சிவன் தான். வைகுண்டம் வேற, பரந்தாமம் வேற. வைகுண்டத்துல கிருஷ்ணர் இருக்கார், பரந்தாமத்துல சிவபாபா இருக்க, ஆத்மாக்களாக நாம இருக்கிறோம். ரெண்டுத்துக்கான வழியை இறைவன் தான் கொடுக்கிறார். பாபா சொல்றாரு, குழந்தைகளே நாடகம் முடியுது, இப்ப உங்களுடைய 84 பிறவி முடிச்சிட்டீங்க, இவ்வளவு காலம் பாகத்தை நடிச்சிட்டீங்க, இப்ப திரும்பி போகணும், ரெடியாங்க, மூட்டை கட்டுங்க, மூட்டை கட்டுங்க. இனி இருக்கிறதெல்லாம் துக்கம் தான், அதுக்கு முன்னாடி நீ கிளம்பிடு, ஏன் துக்கத்தை பாக்கணும் வா அப்படின்ற. ஆனா மாயா என்ன சொல்றது, இல்ல இல்ல அவரு பொய் சொல்றாரு, இங்கதான் சுகம் இருக்குது. எப்படி பைபிள் குரான்ல பாத்தீங்கன்னா, சாத்தான் வந்து கடவுள் வந்து பொய் சொல்றாரு, இதுலதான் சுகம் இருக்கு, இது நீ சுகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றாரு, நீ கனிய சாப்பிடு. உண்மையில அப்படி நடக்குதுன்னா அது இப்ப நடக்குது, உண்மையில அதுவே இப்பதான் நடக்குது, இங்க நடக்குது. திரும்பி போன குழந்தை தூய்மையா இருன்ற, தேக உணர்வுன்ற கனியை மட்டும் தொட்டுடாதன்ற. ஆத்ம உணர்வுல ஆத்ம உணர்வுடையவர்கள் உள்ள உலகத்துக்கு நான் உன்ன அழைச்சிட்டு போறேன். அது ஸ்தாபனை செய்யறார் குழந்தைங்க மூலமா. சங்கமயத்துலதான் கண்டிப்பா அந்த ஸ்தாபனை நடக்கும், அதாவது சொர்க்கத்துக்கு தகுதி படுத்துறது. இப்ப தகுதி ஆனாதான் சத்தியுகத்துல ஆஸ்தி அடைய முடியும். அதுக்கு எப்படி தகுதி அடையிறது, உயர்ந்த கர்மம். இவ்வளவு நல்ல கர்மத்தை கத்துக் கொடுக்கிறார், இவ்வளவு உயர்ந்த பதவி லட்சுமி நாராயணன் அடைஞ்சாங்களே, அப்படி என்ன கர்மம் செஞ்சாங்க அதை அடையிறதுக்கு? உங்களுக்கு தான் தெரியும், சிவபாபட்ட கலியுக இறுதியில ராஜயோகத்தை கத்துக்கிட்டாங்க, சத்தியுகத்துல கிடையாது. இந்த ஒரே தடவைதான் அப்பாவுடைய ஆஸ்தி 2500 வருஷத்துக்கு. இப்ப இதுவரைக்கும் என்ன பண்ணோம், அந்தந்த பிறவியில செய்த கர்மம் அடுத்த பிறவிக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணோம், ஒரே பிறவியில செய்யற கர்மம் 2500 வருஷத்துக்கு வரப்போது, 21 பிறவிக்கு வரப்போது. அதுவும் என்ன கர்மம் பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள், அதனால ஒரு பிறவிக்கு தான் அதோட பலன். இப்ப எல்லாத்தையும் தெளிவா தெரிவிக்கிற 2500 வருஷத்துக்கு அப்படியே வண்டி ஓட்டுற பாஷை சொன்னா டாப் கியர்ல போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ராஜ யோகத்தை கத்துக் கொடுக்குற சங்கமயத்துல பயங்கரமான யுகம். அலட்சியப்படுத்தாதீங்க, சத்தியுகத்துல கத்துக்க முடியாது, இங்கேயே கத்துக்கணும் இல்லையா. வண்டி ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் கொடுங்க நான் அப்புறம் கத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதான் நியாயப்படி அப்படிதான். சரி, அதே மாதிரிதான் நீ லட்சுமி நாராயணனா இப்பவே ஆக முடியும்னு இருந்து காட்டு, அந்த பதவியை நான் உனக்கு கொடுக்கறேன். லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் அங்க இருக்கும், உயர்வானவர்கள் மட்டுமே அங்க பிறவி எடுப்பாங்க. ஆனா அவங்க எப்படி அங்க பிறவி எடுக்கிறாங்க, சங்கமுகத்துல வச்சு டெஸ்ட் பேப்பர்ல எல்லாத்திலயும் பாஸ் ஆனதுனால அங்க வந்து பிறவி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களை ட்ரைனிங் கொடுத்த இந்த சங்கமுகம் தான் உண்மையிலே கல்யாண கலியுகம். கல்யாண நன்மை ஹிந்தியில நன்மை செய்யக்கூடிய யுகம். என்ன நன்மை, என்ன ட்ரைனிங், தேக உணர்வை விடு, மெயின் மிகப்பெரிய சாத்தான் அந்த தேக உணர்வு, அதை விடு. தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கிட்டு தந்தையாகிய என்ன நினைவு செய், நீங்க அடி வாங்கி கலைச்சு போயிட்டீங்க. பிரம்மா முக வம்சாவளி பிராமண பிராமணிகள் தான் திரிகால தரிசி ஆகுறாங்க, உங்களை அப்படி ஆக்கிரவர் பாபா. ஏன்னா தேக உணர்வுல வந்து அடி வாங்கினீங்க பயங்கரமா, தேக உணர்வு வரும்போதுல உங்களை தேக உணர்வுல இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் மாயா அடிக்குது. அது தெரியாம மீண்டும் 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 விழுந்துகிட்டே இருக்கும் மாயை கிட்ட. அடி வாங்கி வாங்கி தலைச்சு போயிட்டீங்க, இதுக்கு மேல அடி வாங்க வேண்டாம் குழந்தை. இப்பயாவது நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. தேக உணர்வை காட்டி காட்டி அழிச்சு மாயாவுடைய வலையில போய் மாட்டிக்காத, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே மாயின் வலையில இருந்தாலும் ஆத்மா நினைச்சு டக்குன்னு வெளில வந்துடு. அப்பாவாக என்ன நினைவு செய், ஞானத்தை யாருக்கு கொடுக்கிறார், தன்னுடைய குழந்தைக்கு. பிரம்மா வாயு விஜய சிவன் கொடுக்கிற இந்த ஞானத்தை கேட்ட தன்னுடைய குழந்தைக்கு, பிராமணர்களுக்கு கொடுக்கிறார். அந்த பிராமணர்கள் தான் முக்காலம் அறிந்தவராக திரிகால தரிசியாக ஆக்குறார் பாபா. சோ உண்மையில அந்த மூன்று கால ஞானம் தான் சுயதர்சன சக்கரம். அத நாமத்தான் சுத்தரும், விஷ்ணு கிடையாது. ஆனா விஷ்ணு கையில அதை காட்டிட்டாங்க. பிராமணர்களுடைய அலங்காரத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையிலே அது நீங்க தான் இருக்கா, அது அதுதான் பிராமணர்கள் மறைமுகமா இருக்கிறாங்க. எல்லா அலங்காரமும் உங்களுக்கு தான் கொடுக்கும். ஆனா ஒரு பிராமண சிலையில இத்தனை அலங்காரம் எங்கனாச்சும் இருக்கிறா கிடையாது. அதான் மறைமுகமா இருக்கு. இது சூக்ஷ்மமான விஷயம். வர்ணங்களை பத்தியும் புரிஞ்சுக்கிறோம். எல்லா வர்ணங்கள்லயும் அதாவது ஆத்மாவுடைய நிலை தான் வர்ணம் இல்லையா. சோ அதுல உயர்ந்த வர்ணம் எது, பிராமண வர்ணம். பாரதவாசிகள் சித்திரங்களை உருவாக்குறாங்க. விராட ரூபம் அதுல பாத்தீங்கன்னா பிராமண வர்ணத்தை காட்டாம மறைச்சிட்டாங்க. பிரஜாபிதா பிரம்மா இருக்கார் இல்லையா, முதல்ல பிராமணர்களுடைய மேன்மை இருக்கணும். இந்த சமயம் எல்லாருமே சூத்ரர்கள், நீங்க முகவம்சாவளி பிராமணர்களா ஆகி இருக்கிறீங்க. சோ உண்மையில அது விராட ரூபம்னா என்ன அர்த்தம், ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா கீழே நிலை, அதாவது தலையாக இருந்த ஆத்மா, தலைக்கு மேல உச்சி குடுமையா இருந்த ஆத்மா, அதுதான் பிராமணன். சோ கொஞ்சம் அந்த 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 முழுமை நிலையோட வர்றது தேவதை முகம், அதுவும் உயர்ந்த நிலை. அப்புறம் கொஞ்சம் இறங்கி புஜங்கள்ல சத்திரியன், வயிற்று பகுதி வைஷ்யன், கால் பகுதி சூத்ரன். அப்படி காட்டுறாங்க மகாவிஷ்ணு பெரிய உருவமா காட்டி இப்படி காட்டுவாங்க. இதுதான் இறைவனுடைய, அதாவது விஷ்ணுடைய தலையில இருந்து பிறந்தாங்க, நெஞ்சில இருந்து பிறந்தாங்க, கால்ல இருந்து பிறந்தாங்கன்னு சொல்றதெல்லாம். ஆனா உண்மையில அதுல பிராமணனை காட்டவே இல்லை, முகம் வந்து தேவதை. ஆனா அது பிராமணன் தமிழ்ல அப்படியே போட்டிருக்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல கரெக்டா. ஆனா இங்க காட்டலன்னு பாபா சொல்றேன் இல்லையா. சரி, பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறார்னா முதல்ல அவருடைய படைப்பு பிராமணர்கள் தானே, அப்ப அவங்களுடைய மேன்மை தானே இருக்கணும். ஆனா இப்ப எல்லாரும் சூத்திரர்கள் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல நீங்களும் சூத்திரன்ல இருந்து பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள், முக்குனா வாய் ஹிந்தியில. சோ முக் வம்சாவளின்னு அர்த்தாலும் பிரம்மாவுடைய வாய்வைய பிறந்த பிராமணர்கள், உயர்ந்த பிராமணர்கள் நீங்க தான். இந்த சங்கமயத்துலதான் பிராமணர்கள் தோன்றும். சங்கமயத்தோட பிராமணர்கள் முடிஞ்சிச்சு. நினைவாக அங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வந்துச்சு. பாட்டுல பிரியத்திற்குரியவரே வந்து சந்திங்க அப்படின்னு சொல்ற பாட்டு கேட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வவியாபின்ற விஷயமே அங்க இல்லையே, எங்கும் நிறைந்தவரை வந்து சந்திங்கன்னு சொல்ல மாட்டுமே. இப்ப பிரியதர்ஷினிகளாகி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நம்மளுடைய அன்பிற்குரிய அன்பர் தன்னுடைய சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு நல்ல அன்பர் கிருஷ்ணர். பட்டத்து ராணியா ஆக்குறதுக்காக விரட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பட்டராணி அப்படின்னா என்ன அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ராணிய விரட்டல, அவரால் விரட்டப்பட்டவங்க ராணி ஆகுறாங்க. ராணி ஆக்கிறதுக்காக சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆகுறதுக்காக இப்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது ராஜயோகம், இதுலயே பிரஜாயோகமும் இணைஞ்சு இருக்குது. அதுதான் பட்டராணி, பட்டத்து ராணி. அப்ப பட்டத்து ராணின்றது மகாராஜா மகாராணி ரெண்டுத்தையும் சேர்த்து. அது யாரு துரத்துறாங்க? சிவபாபா ஆக்சுவலா துரத்தல, நம்ம தான் தேடி போறோம், கவர்ந்து இருக்கிற. சோ மகாராஜா நம்ம இப்ப பிரியதர்ஷினியா இருக்கனால பட்டத்து ராணி அப்படின்ட்டு ஒரு பெண் பால் சொல்லிட்டாங்க. ஆனா ஆத்மாக்கள், ஆத்மாக்களை மகாராஜா மகாராணியா பாபா ஆக்குறாரு. அதுக்காக தான் நம்ம முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணி சக்சஸ் ஆனா ராஜயோகத்தின் மூலம் ராஜா ஆவீங்க, ஃபெயிலியர் ஆனா பிரஜை ஆயிடுங்க. அதனால இதை பிரஜயோகம்னு சொல்ல முடியும். இதுல இணைஞ்சு இருக்குது. சோ அதனாலதான் ரெண்டுமே லாபம் தான், நீ பார்த்தானாலும் லாபம் தான், ஃபெயில் ஆனாலும் லாபம் தான் அப்படின்ட்டு பக்தி மார்க்கத்தின் கீதையில வரும். ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? சரி, ராஜயோகம் கத்துக்கிட்டு ராஜாராணி ஆகிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனா எல்லாரும் ஆகிட முடியாது. யார் ஆள்றது? இப்ப பிரஜைகளும் உருவாகணும் தாங்க. ஆனா யாரு கேட்டாலும் ராஜாராணி ஆகுறாங்க. ஆனா ஆகுறதுக்கு தைரியம் வேணும், முழு பலம் இருக்கணும். இதுதான் தைரியம். நான் பிராமண வாழ்க்கை தைரியம் மிகப்பெரிய சக்தி. இங்க தைரியம்ன்றது என்னது? நான் ஆகி காட்டுறேன். எவ்வளவு தடை வந்தாலும் மனம் சஞ்சலம் அடையாம இருந்து காட்டுறேன். எவ்வளவு தடை வந்தாலும் சேவை செஞ்சு காட்டுறேன். எவ்வளவு தடை வந்தாலும் யோகத்துல இருந்து காட்டுறேன். முழு பலம் இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். பக்தி மார்க்கத்துல தீவிர பக்தி செய்யும் போது காட்சி கிடைக்குது. பக்திக்கே தீவிர பக்தி செஞ்சாதான் காட்சி கிடைக்குதுன்னா நாராயண் பதவி சும்மா கிடைச்சிடுமா? அதே மாதிரி சிவனுக்காக பலி ஆவாங்க, தன்னுடைய கழுத்தை கூட வெட்டிக்குவாங்க. எல்லாமே இங்க நீங்க இறைவனுக்கு அர்ப்பணம் ஆகுற விஷயத்தான் அங்க அப்படி பண்ணிட்டாங்க. இறைவன் முன்னாடி நரபலி கொடுக்கற மாதிரி ஆக்கிட்டாங்க. கீதை, பாகவதம், ராமாயணம், வேதம், இது எதுவுமே சத்தியுகத்திலோ திரேதாயுகத்திலோ இருக்காது. இது அதனால இதெல்லாம் ஒண்ணு பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது. துவாபர யுகத்துல இருந்துதான் வந்திருக்குது. மீண்டும் அடுத்த கல்பத்துல துவாபர யுகத்துல தான் உருவாகும். முஸ்லிம்கள் வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டாங்க, முகமது கஜினி கொள்ளையடிச்சான். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நாமே தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகி நம்முடைய கோயில்களை கட்டணும். அப்படின்னா நமக்கு எவ்வளவு சொத்துகள் இருந்திருக்கும்? ஐயாயிரம் ஆண்டுகளின் விஷயம். அதுவும் ஆரம்பத்துல. பிறகு பக்தி மார்க்கத்திலும் கூட உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது? யாரு வைர வைடூரியங்கள்னால கோயில கட்டுறாங்கன்னா அவங்களுடைய மாளிகை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பேரு எவ்வளவு உயர்ந்தது. லட்சுமி நாராயணனை எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டவர்களாக பாக்குறீங்க. இப்போதோ பாவப்பட்டவர்களிடம் பைசா இல்ல. முன்பு லட்சுமி நாராயணனுக்கு எல்லாமே வைரங்கள்னால செஞ்சிருந்தாங்க. பிறகு அனைத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்க தங்கத்தினாலான செங்கல் செங்கற்கள் இருக்கும், அதன் மூலமாக நீங்க மாளிகை கட்டுவீங்க. அங்க உங்களுடைய புத்தியும் நல்லா இருக்கும். இப்பவும் புத்தியே இல்லை. அதனாலதான் ஏழை ஆயிட்டீங்க. சிவபாபா மீது தேவதைகள் மீது எவ்வளவு கலங்கங்களை சொல்லிட்டாங்க. அதனால்தான் பாபா சொல்ற யதா யதாஹி, எப்ப இவருடைய உடல்ல பிரவேசம் ஆகிறனோ அப்பதான் பிராமணர்களை படைப்பேன். பிரம்மாவின் வாயின் மூலம் பாரதத்துலதான் வந்து பிராமணர்களை படைக்கிறேன். வெளிநாட்டுக்கு போவனா என்ன, யார் நம்பர் ஒன் பூஜாரியாக இருந்தாங்களோ, இப்ப பூஜாரியா ஆகி இருக்கிறாங்களோ, அவருடைய பதித்தமான சரீரத்துலதான் வரேன். திருமூர்த்தின்னு சொல்றாங்க, அதுல இருந்து சிவனை எடுத்துட்டாங்க. திருமூர்த்தி பிரம்மான்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே இருக்க. சரி, சூப்பர் சூப்பர் விஷயம் பாருங்க, ஆச்சரியம் பாருங்களா. பாபா சூப்பரா கேக்கு சொல்லும்போதே எப்படி இருக்கு, வெளிநாட்டுக்கு போவனா ஒவ்வொரு கல்பத்திலயும் இதே பாரதத்துல வந்துதான் பிராமணர்களை படைக்கிறேன். யாரு, கடவுள் அல்ல, சிவன். ஆனா கொடுமை என்னன்னா, இங்க இருந்து மெக்காவுக்கு போறதுக்காக இங்க இருந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு சில உதவி பண்ணுது, டிஸ்கவுண்டா ஏதோ பணத்தொகை உதவி பண்ணுது. ஆனா சிவன் அல்லாவே இங்கதான் இருக்கிறாரு. அல்லா இருக்கிற இடத்துல இருந்து அல்லாவை விட்டு போறதுக்கு அல்லா பிறந்த நாட்டிலே காசு கொடுக்க போறது. இது எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு காமெடியா இருக்குது. ஆனா கடவுளை பார்க்க எல்லா இடத்துல இருந்தும், உலகத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் வராங்க இந்தியாவுக்கு மதுபனுக்கு. யாரும் காசு கொடுக்கல, எந்த கவர்மெண்ட்டும் காசு கொடுக்கல. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இது. இல்ல எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடல, சிவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடல, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாரு. பாபா சொல்றாரு, முழு பலம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், பலம் கொண்டு தாக்கணும் இந்த எதிரிய ராவணன் காமத்தை. மிகப்பெரிய எதிரி அதுதான். அத பலம் கொண்டு தாக்கணும், தைரியம் இருக்கணும். பாபா சொன்னார் பாருங்க ஒரு வாணியில, கனவுல கூட இது என் கணவன் என் மனைவின்ற ஞாபகம் இல்ல, சகோதர ஆத்மான்ற ஞாபகம் தான் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிறதுக்கு பேருதான் தைரியம்ன்ற அந்த ஆத்ம உணர்வு. ஒரு வினாடி கூட அந்த தேகம் அழகா இருக்குதுன்ற அந்த எண்ணமே மைண்ட்ல வரக்கூடாது, அதுதான் தைரியம். முழு பலம் அப்படி இருக்கிறவங்க தான் ராஜா ஆக முடியும், நாராயணன் ஆக முடியும். ஏன்னா பக்தியில தீவிர பக்தி செய்யறவங்களுக்கு தான் காட்சி கிடைக்குது. நீங்க நாராயணனாக ஆகுற அப்ப எந்த அளவுக்கு பலி ஆகணும், எந்த அளவுக்கு உன்னை அர்ப்பணிக்கணும், சிவனை தவிர எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படி இருக்கணும். அந்நாயத்துல சத்திரியண்டான்வாங்க, அது எதுன்னு ஜாதி பேர் வச்சு சொல்லுவாங்க, அந்த பிராமணன்டான்ட்டு நீங்க இருக்கணும் மாயை கிட்ட. மற்றபடி கீதை பாகவதம் ராமாயணம் வேதம் இதெல்லாம் மனிதர்கள் எழுதுந்து, துவாபரயுகத்துல எழுதுந்து, சத்தியுக திரேதாயுகத்தெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் துவாபரயுகத்துலதான் உருவாகும். ஆனா அந்த துவாபர யுகத்திலேயே நீங்க பூஜாரியா தான் இருப்பீங்க. பூஜைக்குரிய நிலையில இருந்து இறங்கிட்டீங்க, பூஜாரியாக்கி நல்ல கோயில் செல்வ செழிப்பா கட்டுறீங்க. அதை கொள்ளையடிக்கிறதுக்கே முகமது மாதிரி கொள்ளையர்கள் வந்திருக்கிறாங்க, முகமது கஜினி மாதிரி. சோ கொள்ளையர்களை பெருமையா பாராட்டி வரலாறு எழுதுற ஒரே பாரதம், ஒரே நாடு பாரதமா தான் இருக்கும். நம்ம நாட்டு கொள்ளையடிச்சவன புகழ்ந்து எழுதிருப்பாங்க, அவர் என்னமோ பெரிய சாதனை பண்ண, 18 முறை படம் எடுத்தான். பாபா சொல்றாரு, அவன் அத்தனை தடவை படை எடுத்தும் அவனால எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு இருக்குது செல்வம் கோயில். அப்ப அவங்க கட்டின கோயிலே அவ்வளவு செல்வ செழிப்புனா அவங்க எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருப்பான். எப்படி சூப்பரா சொல்றாரு, இப்ப இருக்கிற மாதிரி இப்ப எல்லாம் என்னது டொனேஷன் வாங்கி கட்டுறாங்க கோயில, ஒருத்தரே கட்டுவார். அப்ப அவர் எப்படி இருந்திருப்பார், வாபரயுகத்திலே இப்படி இருந்தா 2500 வருஷத்துக்கு இன்னும் பின்னாடி போனா சத்தியுகத்துல எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. போதை ஏறுதா, பக்தி மார்க்கத்திலே ஆரம்பத்துல இவ்வளவு செல்வம்னா சத்தியுக ஆரம்பத்துல எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும். அதோடைய எடுத்துக்காட்டா தான் லட்சுமி நாராயணன் இவ்வளவு அலங்கரிக்கப்பட்டவங்களா காட்டுறாங்க. அப்படியே லட்சுமினாலே செல்வம் தான். நாராயணனாலே உடம்பு ஃபுல்லா தங்கம் தான். அப்படி அலங்கரிக்கிறாங்கல்ல, பாவம் அவங்க கிட்டயே எதுவும் இல்ல. முதல்ல லட்சுமி நாராயணன் வைரத்தினால அலங்கரிப்பாங்களாம். இப்ப வேணா ஏதோ திருப்பதி அது மாதிரி கோயில்ல வேணா அப்படி அலங்கரிக்கலாம், தெரியல வைரத்தினால பண்றாங்களான்ட்டு. முதல்ல எப்பயுமே அப்படிதான் இருக்குமா, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி சொல்றது, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு என் மதம் பெருசு உன் மதம் பெருசுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறத கத்து கொடுத்த மதமா பெருசு பாபா சொல்ற. செங்கல் தங்கத்துல இருந்துச்சு சொர்க்கத்துல, அதன் மூலம் மாளிகை கட்டுவீங்க. சொர்க்கத்துலதான் தங்கத்தினால ஆன செங்கல், வீடுனாலே தங்கத்துலதான் இருக்கும், தங்கச்செங்கல்ல தான் கட்டிருப்பாங்க. காரணம் என்னதுனா உங்க புத்தி தங்கமா இருந்துச்சு, யாரையும் கெடுக்கணும்ன்ற உணர்வு, பொறாமப்படுறது எதுவுமே அப்படியே கள்ளங்கபடமிட்டு. குழந்தைகிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டா அப்படியே கொடுக்கும் பாருங்க, ஒரு சில குழந்தைங்க அந்த மாதிரி அப்படி இருந்தோம், அதான் தங்க புத்தி. ஆனா இன்னைக்கு எப்படி உங்க புத்தி கெட்டு போச்சு பாருங்க, புத்தியே இல்ல, அதனாலதான் ஏழை ஆயிட்டீங்க. விகாரம், விகாரத்துல மூழ்கி மூழ்கி ஏழை ஆயிட்டீங்க. சோ விகாரம் தான் உங்களை ஏழ்மையாக்குதுன்ற அந்த புத்தியே இல்ல. நிறைய இந்த தாதாக்கள் எல்லாம் கொலை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவன் தண்ணி போதையில இருப்பான் அல்லது பொண்ணு கூட இருப்பான். சோ அப்பதான் அவனுடைய உயிரே பலியாகுது. சோ அதனாலேயே இல்லையா, அந்த காமத்திலேயே மூழ்கி தண்ணியே அழிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த காமம் விஷம்னு அவனுக்கு தெரியல. கேட்டா அளவா இருந்தா தப்பு இல்லையா, விஷம் அளவா இருந்தா தப்பு கிடையாதா? அதனாலதான் பாபா சொல்றாரு, புத்தியே இல்லாம ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்க புத்தி இல்லாததுனால கடவுளை கலங்கப்படுத்திட்டீங்க, தேவதைகளை கலங்கப்படுத்திட்டீங்க. அவங்க என்னமோ விகாரத்துல விழுந்த மாதிரி, அவங்க என்னமோ கொலை பண்ண மாதிரி. சோ இந்த மாதிரி இறைவனுக்கு நிந்தனை பண்ணும் பொழுது, உங்களுடைய உண்மையான தர்மத்துக்கு தேவதா தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படும் பொழுது வர, உங்களுடைய தர்மம் என்னன்னு சொல்லி அந்த தர்மத்தை சார்ந்தவரா மாத்துறதுக்கான ஞானத்தை கொடுக்கறதுக்காக பிராமணர்களாக உங்களை படைக்கிறான், பிரம்மாவுடல பிரவேசமாகி படைக்கிறான். அதுதான் யதா யதாகி. அதனாலதான் யதா யதாகி தர்மசே, எப்பொழுதெல்லாம் தர்மம் கீழான நிலை அடைகிறதோ அப்ப அதர்மத்தை அழித்து, இந்த தர்மத்துக்கு ஏற்பட்ட களங்கத்தை அழித்து பரிசுத்தமான தேவதை தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறேன் பிராமணர்கள் மூலமாக. சோ அதுக்கு கருவியா இருந்த பிராமணர்களுக்கு தான் அவ்வளவு மகிழ்வு, உயர்ந்த ஜாதி. பிரம்மாவுடைய வாய் மூலமாக பிராமணர்களை படைக்கிறேன். இதே பாரதத்துல எப்பவுமே வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டோம், எல்லா கல்பத்திலயும் இங்கேதான் வரும். எல்லா கல்பத்திலயும் மக்கள் மெக்கா பக்கம் தான் போவாங்க. சோ எல்லாமே துல்லியமா நடக்கும். அதே மாதிரி பாபாவும் எப்பவும் இங்கேதான் பிறப்பார், எப்பவுமே இயேசு ஜெருசலம்ல தான் பிறப்பார். அது நமக்கு பிரச்சனை இல்ல, கடவுள் இங்க போறக்கிறாரு, அதுதான் நமக்கு தேவை. யார் நம்பர் ஒன் பூஜாரியா இருந்தாரோ, சாரி இது தப்பா போட்டுருக்காங்க, யார் நம்பர் ஒன் பூஜைக்குரியவரா இருந்தாரோ, இப்ப பூஜாரியா ஆகி இருக்கிறாரோ, அவருடைய அழுக்கான சரீரத்துல நான் வரேன். நம்பர் ஒன் பூஜைக்குரியவரே நம்பர் ஒன் பூஜாரியானவர், அவருடைய உடம்புல நான் வரேன். திருமூர்த்தின்னு சொல்றாங்க, ஆனா அந்த மும்மூர்த்தியில இருந்து சிவனே எடுத்துட்டாங்க, பிரம்மா விஷ்ணு சங்கர், அவங்க சிவன் சங்கரே சிவன் நினைச்சிட்டாங்க. திருமூர்த்தி பிரம்மானா அதுக்கு அர்த்தமே கிடையாது. திருமூர்த்தி சிவன், திருமூர்த்திகளை படைத்த சிவன், திருமூர்த்திகளை விட உயர்ந்த சிவன், அதுதான் உண்மை. கல்ப கல்பமா சங்கம யுகத்துல இதே பிரம்மா உடல்ல வந்துதான் பிராமணர்களாகிய உங்களை நான் படைக்கிறேன், பிராமணர்களாகிய உங்களுக்கு இது சர்வ உத்தம யுகம், உயர்ந்தவர்களை ஆக்கிற யுகம், ஈஸ்வரனுடைய மடியில வந்திருக்கிறீங்க இந்த யுகத்துல, ஈஸ்வரனுடைய நேரடி பாலனை, நேரடி வளர்ப்பு, நேரடி ஞானத்தை கேட்டு எல்லையற்ற ஆஸ்தி அடையிறீங்க. அவரையே நினைவு செஞ்சு செஞ்சே நாம அவர்கிட்ட போயிடுவோம் நமக்கு தெரியும். அதுதான் கடைசி காலத்துல யாரு பொண்ணையே பொண்டாட்டியே அதாவது காமத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன் விபச்சாரியா பிறப்பான், அவனுடைய நினைவுக்கு ஏற்ப ஜென்மம் கிடைக்குதுன்னு சொல்றான். எவ்வளவு காமம் எவ்வளவு மகாசத்ரு எவ்வளவு கியான சாக்கடையில அடுத்த பிறவி எடுக்க வச்சிடும். ஏன்னா இன்னும் உலகம் மோசமாக போகுது, மட்டிக்கும். இப்பவே குழந்தைகள் ரேப் எல்லாம் அதிகமாகுது இல்லையா? சோ விகாரத்தே விடாதவங்களுக்கு தான் அந்த நிலைமை வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். புத்தியில ஒரு சிவனை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சோ அதுக்கு மிக எதிரியா இருக்கிறது பெண்ணாசை காமம். சோ சிவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அங்க போயிடுவீங்க, பெண்ணையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா விபச்சார விருத்திக்கு போயிடுவீங்க. எப்படி எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. சிவன் கிட்ட போகணுமா விபச்சார விருத்திக்கு போகணுமா? இது கடைசி காலம். உங்களுக்கு சுயம் பகவானே வந்து கத்து கொடுக்கிறாரு. என்ன நினைவு செய்யுங்க, ஆத்ம அபிமானி ஆகுங்க. உடலே கிடையாது, அசரீரே நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு உடலே இல்ல, வெறும் ஒலி. அந்த உணர்வுலே இருங்க, அப்பதான் வசதியா இருக்கும். டக்குனு இந்த உடலை விட்டாலும் ஐயோ உடலை பிரச்சனை கவனம். ஏன்னா உடலை எனக்கு எப்பவுமே கிடையாதுன்ற உணர்வு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த பயிற்சி பக்காவா பண்ணா நமக்கு உடலை விடுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது, இல்லைன்னா மாட்டிக்கும். அதே மாதிரி பாக்குறவங்களும் ஒலி ஒலின்னு பார்த்தாலும் பிரச்சனையா இருக்காது. தன்னை ஆத்மா நிச்சயப்படுத்திக்கிட்டு பரமாத்மா பரமபிதாவாகிய என்ன நினைவு செய்யுங்க. ஒரே இடத்துல நான் நினைக்கிறேன்னு உட்கார்ந்துட கூடாது. நடக்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் தந்தைய நினைவு செய்யறாங்கல்ல, அது மாதிரி அப்பாவை நினைவு செய்யுங்க. நின்ன நடந்தா அப்பாவை மறந்துடுறீங்களா? கணவனை மறந்துடுறீங்களா? அந்த மாதிரி நினைவு செய்யுங்க. அதுதான் பைபிள்லயும் இருக்கும் குரான்லயும் இருக்கும். தந்தைய விட அதாவது என்னை விட எவன் ஒருத்தன் தந்தையோ அம்மாவையோ மனைவியோ குழந்தையோ அதிகம் நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதுன்னு இருக்கும். இப்ப என்ன அர்த்தம்? மற்ற நேரத்துல இவங்க ஞாபகம் தானே வருது. அப்ப இறைவனை விட அதிகமா அங்க பட்டு மாட்டிட்டு இருக்கு, அதனாலதான் வருது. அப்ப என்ன அர்த்தம்? இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு இறைவனை நினைக்கும். இதுல ஸ்லைட்டா பட்டு இருந்தா கூட இறைவன் நினைவு வராது. சோ முழுக்க முழுக்க இறைவன் நினைவு. என்ன காரியம் பண்ணால் உட்காந்தாதான் பாபா நினைவு. பாபா போட்டோ பார்த்தாதான் பாபா நினைவு. அதெல்லாம் ஆரம்பத்துக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நிரந்தர நினைவு இருக்கணும். அதுக்கு நீ ஆத்மானு எப்பயும் புரிஞ்சுக்கணும். அப்ப தானாவே பரமாத்ம ஞானம் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு ஆத்மாவா இருக்கிறான்? ஆஸ்திக்காக. அதுவும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். உடலம் மறங்க. எல்லையற்ற தந்தை சொல்ற பாருங்க. இது பாத்தீங்களா? இத பெரியார் வந்து என்ன சொல்றாரு? கடவுளை மற மனிதனை நினை. மனுஷனை காப்பாத்த கடவுள் எதுக்கு? நீ மனுஷன் அதாவது வா உடம்பே மறன்ற கடவுள், நீ மத்தவன் உடம்பு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற. முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் சொல்ற எல்லாத்தையும் மற உன்ன ஆத்மா நின பரமாத்மா நின எல்லாம் கரெக்டா தான் நடக்குது. கர்மத்தின் விதிப்படி அமைதியா நினைவிலே இரு. எல்லா காரியமும் செய்ய, ஆனா அமைதியா இறைவன் நினைவிலே இருந்துச்சு. வேற எந்த நினைவு கட்டாலும் பிறவி மோசமாயிடும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு பாருங்களா, இப்ப இந்த நம்ம பாபா குழந்தைங்க ஒரு படம் எடுத்திருப்பாங்க இல்லையா, கட்சியில மதுபனுக்கு போயிடுவாங்க, மதுபன் போய் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அப்படியே இறைவன் நினைப்பாங்க, அப்படியே உடம்பெல்லாம் சாயும், ஆத்மா பிரிஞ்சு போயிடும், அப்படியே எடுப்பாங்க. சோ எக்ஸாக்டா அப்படிதான் நடக்குமான்னு தெரியாது. அப்படியே நடக்குதுன்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட யோசிச்சு பாருங்களா, நான் இருக்கிறேன், என்னுடைய கணவன் பக்கத்துல உட்காந்துருக்காரு, என் குழந்தை இருக்காங்க, என் அப்பா அம்மா இருக்காங்க, என் சகோதரி இருக்காங்க, எல்லாருமே அப்படியே குடும்பத்தோட பாபா குழந்தைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இருக்கிறோம். புத்துன்னு சவுண்டு கேக்குது, விழுந்தது யாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சாலே போச்சு இல்லையா? பாபா 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 அவ்வளவுதான். சோ மதுபனுக்கு எல்லாரும் போயிட முடியாது, எங்க இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும். பாபா தர வேற எந்த நினைவும் இருக்கு. மத்ததெல்லாம் பாபா பார்த்தவர், கர்மத்தின் கணக்குப்படி அது என் கூட இருக்கும்னா இருக்கும், இல்லைன்னா போயிடும், அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? அப்படி எந்த நேரம் அவருடைய நினைவு இருந்தாதான் கடைசி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டே இருந்தா கூட அவருடைய நினைவு வரும். ஏன்னா சுத்தி நடக்கிற சம்பவம் அவ்வளவு மோசமா இருக்கும். இந்த சமயம் என்ன நினைவு செய்யுங்க, வேற எதையும் நினைவு செய்யாதீங்க. உங்களை உயர்த்துற ஒரே யுகம் இதுதான். எல்லையற்ற தந்தை சொல்றாரு, மத்த எல்லார்கிட்ட இருந்தும் புத்தி நீக்கி என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. இதுலதான் முயற்சி தைரியம் இருக்கு. நிரந்தர நினைவு தான் தைரியம் இல்லையா. தேகத்தை மறக்கிறது தான் தைரியம். காமத்தை வெல்றது தைரியம்னா, காமத்தை வெல்லனா தேகத்தை மறக்கணும், ஆத்ம உணர்வுல இருக்கணும், நிரந்தரமா அப்பா நினைவுல இருக்கணும். அப்ப எல்லாத்துல இருந்தும் புத்தி இன்னைக்கு பாபா. அதனாலதான் முஸ்லிம்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐந்து வேலை தொழுகை, நீங்க என்ன வேணாலும் வேலை செஞ்சாலும் அதை போட்டுட்டு தொழுகை பண்ணணும். ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த நேரம் வண்டியே ஓடக்கூடாது, அப்படியே வண்டி நின்னுட்டு அங்கேயே பண்ணணும். இப்ப பாருங்க அது எதுக்கு, எல்லாருக்கிட்ட இருந்தும் புத்தி இன்னைக்கு என்ன மட்டும் நினைங்க அப்படிங்கறது தான் அங்க அப்படி வெளிப்பட்டிருக்கு. இதுலதான் முயற்சி இருக்குது. 84 பிறவி எடுத்து முடிச்சிட்டீங்க, சுகத்தையும் பாத்துட்டீங்க, துக்கத்தையும் பாத்துட்டீங்க. இனி என்ன இருக்குது, விகாரத்துல மாட்டாதீங்க. இனி மாட்டினீங்கன்னா பயங்கர துக்கம் வரும். இது கடைசி பிறவி. ஆத்மா ஏமாந்துடும், ஆஸ்தி அடையறதுல இருந்து வஞ்சிக்கப்பட்டுடும். அதனால பாபாவுடையவராக, பாபாவுக்கு மட்டுமே சொந்தமானவர் ஆகுங்க. பாபா உங்களுக்கு எவ்வளவு இனிய பேரை தந்திருக்கிற, அப்ப பாபா பேர் வச்சுட்டு இருந்த அந்த டைம்ல வந்த வாணிப்புல இருக்குது இது. அதனால பாபா சொல்றாரு, சந்தேஷ் மூலமாக டிரான்ஸ் மெசேஜ்ல சில சிஸ்டர்ஸ் வந்து டிரான்ஸ்ல, அதாவது தியானத்துல மேல போய் பாபா கிட்ட இருந்து, பாபா கிட்ட கேட்டு பேர் எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கு வைப்பாங்க, புது குழந்தைங்களுக்கு எல்லாம். சோ அந்த மாதிரி நிறைய பேரை பாபா அனுப்புன. அங்கிருந்து நல்ல நல்ல பேரை எடுத்துட்டு வராங்க. சோ கல்பத்துக்கு முன்னாடி என்னென்ன பேர் இருந்துச்சோ அதே பேர் தான் இப்பவும் வைக்கப்படுது. பாபா சொல்றாரு, ஆனா அதுக்கப்புறம் வந்த வானில பாபா சொல்றாரு, பேர் வைக்கிறத நான் நிறுத்திட்டேன். ஏன்னா நான் அப்படியெல்லாம் பேர் வச்ச உட்காந்து கூட என்ன விட்டுட்டு போயிடுது, பேர் வைக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது, அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு பாபா சொல்றேன். சரி பாருங்க, இது யோசிக்கணும். நம்ம ஒரு சேவை செய்யறோம்னா அது ரிசல்ட்டே கொடுக்கலன்னா அதை நிறுத்திட்டு வேற பண்ணணும். ரிசல்ட் கொடுக்குறோம் இல்லையா, எல்லாரும் அதான் பண்ணாங்க, நானும் அதே தான் பண்றேன்னா. ஏன்னா பாபாவே நிறுத்திட்டாரு, பாபா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறா, அது ரிசல்ட் கொடுக்கல, நிறுத்திட்டார், பேர் வைக்கிறத நிறுத்திட்டார். சர்வவியாபினா என்ன அர்த்தம்னு புரிய வைங்க. ஒருவேளை பக்தர்கள் எல்லாருமே பகவான்னா அவங்க செய்யற பக்தியுடைய பலனை யாரு கொடுப்பா? அவங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அப்ப வேஸ்ட் ஆக்குறாங்க, டைம் வேஸ்ட் ஆக்குறாங்கன்னு ஆயிடுமே. கடவுள் எங்கும் நிறைஞ்சவர் கிடையாது. அவரு உங்களுக்கு கொடுக்கிறாரு, அவருடைய மடியில, ஈஸ்வரிய மடியில இப்ப வந்திருக்கிறீங்க. ஈஸ்வரிய மடியில வந்ததுனாலதான் நீங்க பிராமணர் ஆகி இருக்கிறீங்க. சூத்ர வர்ணம் முடிஞ்சிடுச்சு. சூத்ரன்ல இருந்து பிராமண வர்ணத்துக்கு வந்திருக்கிறோம். சோ இந்த வர்ணங்கள் எல்லாமே பாரதவாசிகளுக்கு தான். எந்த பாரதவாசிக்கு? சத்தியுகத்துல பாரதத்துல இருந்தவங்களுக்கு. சத்தியுகத்தை சார்ந்தவங்களதான் பாபா பாரதவாசினே சொல்ற இல்லையா. அவங்கதான், அவங்களுக்கு தான் முழு வர்ணம். இப்ப பாரதத்துல இருக்கிற அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அப்ப பாரதவாசின்னு யாரு சொல்றாரு? சத்தியுகத்துல வாழ்ந்தா. அந்த பாரதவாசிகள் தான் இப்ப சூத்ரன்ல இருந்து பிராமண தர்மத்துக்கு வராங்க. கல்பத்துக்கு முன்னாடி யார் பிராமண பிராமணியா ஆனாங்களோ அவங்க இப்பவும் கண்டிப்பா ஆவாங்க. மரம் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்குது. எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பாபா சொல்றார். ஆனா மாயாவின் புயல் வீசுறதுனால நல்ல நல்ல குழந்தைங்க கூட விழுந்துடுறாங்க. யுத்தம் இருக்குது இல்லையா? நீங்க சர்வ சக்திவானுடைய குழந்தைங்க அப்படின்னா மாயாவும் ஒன்னும் குறைஞ்சது கிடையாது. அரைக்கல்பம் ராவண ராஜ்யம். பாருங்க, முந்தைய கல்பத்துல யார் பிராமணன் ஆனாங்களோ அவங்க தான் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா மரம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் தான், இருந்தாலும் மாயின் புயல் வீசும்போது ரொம்ப நல்ல நல்ல மகாரதி குழந்தைங்க கூட விழுந்துடுறாங்க. ஏன்னா இது யுத்த மைதானம், எச்சரிக்கையா இருக்கணும். சர்வசக்திவானுடைய குழந்தை தான், ஆனா உங்ககிட்ட உங்களுடைய எதிரியா இருக்கிற மாயாவும் சாதாரணமானவும் கிடையாது. குறைச்சி எடை போட்டுறாதீங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க. அதுதான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர் வந்து அந்த ராவணனை வந்து சாதாரணமானவன் இல்ல அப்படின்னு வியந்து பார்த்தார். ராவணனையும் சரி, சண்டை போட வர்ற மற்ற வீரர்கள், ராவணனுடைய மகன்கள், சகோதரர்கள் எல்லோரும் கதம்பாபா சொல்ற அவனும் சாதாரணமானவன் கிடையாது, அதனால எச்சரிக்கையா இருங்க. அரைக்கல்பா அவனுடைய ராஜ்யத்துல அடிமையா இருந்தீங்க. சோ திடீர்னு அடிமையா இருந்தவன் குடுறா ஆட்சியை எனக்கு என்னுடைய ஆட்சின்னு நீங்க கேட்டீங்கன்னா விட்டுருவானா அவன். அதனால மிகுந்த வலியோ வலிமையோடு போராடும், உங்க கிட்டதான் போராடும், மத்தவங்க கிட்ட போராடாது. இதுதான் புயல்னு சொல்லப்படுது. அதுக்குதான் அனுமானுடைய உதாரணம் இல்லையா, அப்படியே காத்து கீச்சிட்டு பறப்பாரு. சோ எந்த புயலும் அவரை தடுத்து நிறுத்த முடியல. சோ அதே மாதிரி அங்கதனும் ஆடாம அசையாம நின்னதா சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி நீங்க இப்ப ஒரு சில அனுமார் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ராட்சச சிலை இருக்கும், 21 அடி 30 அடி அது மாதிரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கம்பீரமா இப்படி கதாயுதத்தை வச்சுட்டு இருப்பாரு. உண்மையில அங்க புயலும் மழை எல்லாம் வரும், அசையல ஆடாத அசையாத அங்கதன், ஆடாத அசையாத அனுமார். சோ அந்த மாதிரி நீங்க இருக்கணும். எவ்வளவு புயல் வரட்டும், மாயின் புயல், நீங்க அசையக்கூடாது. அந்த பாபாவுடைய நினைவு ஒரு வினாடி கூட கட்டாயக்கூடாது. அதுதான் சொல்ல, நீங்க அசைஞ்சிட்டீங்களா இல்லையான்றது. பாபாவை அன்பா நினைக்கிறீங்க பாருங்க, அது அப்படியே இருக்கணும். மாயின் எந்த விதமான கவர்ச்சி உங்க முன்னாடி வந்து கவர்ந்து இருக்க ட்ரை பண்ணாலும் சரி, மாயைதான் அந்த ஊர்வசி மேலே, நாமத்தான் அந்த விஸ்வாமித்திர. அசைஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, சதா மகிழ்ச்சியோட இருக்கணும். ஆனா எந்த மகிழ்ச்சி, அதிந்திர சுகம், பாபா ஞானம், ஆத்மா, ஊக்க உற்சாகம், இந்த மகிழ்ச்சி, விகார மகிழ்ச்சி கிடையாது. எவ்வளவு வலிமை மிக்க போர் வீரர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு மாயும் வலிமையோடு போராடும். பாத்தீங்களா, அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா கடைசி நேரத்துல பாருங்க அந்த கேன்சர் அதுக்கேத்த மாதிரி பயங்கரமா வருது பாருங்க. வலிமையோடு போராடும், அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. இவர் தகுதியானவரா இல்லையான்னு செக் பண்ணும், அதுக்குதான். சோ பாபா ஹெல்ப் தான் பண்ணுது மாயா. எக்ஸாம் வைக்கிது, க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்றாரு அவர். சோ இவன் தகுதி உடையவனா, இதுலயும் தப்பிச்சு போயிடுவானா, ஆத்ம உணர்ல இருப்பானா, இல்ல தேக உணர்ல வந்துருவானா செக் பண்ணுது. பாபா நான் முகத்தை கருப்பாக்கிட்டேன் பாபா, காமத்துல விழுந்துட்டேன் பாபா, மாயை என் புத்திக்கு பூட்டு போட்டுருச்சு பாபா அப்படின்னு சொல்றான். ஏ கருப்பாக்கிட்டாலே என்ன ஆயிடும், மாயை புத்திக்கு பூட்டு போட்டுடும். சோ அதனாலதான் நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் அப்படி பக்காவா பாபா பந்தை மதுபனுக்குலாம் போய் ஏதோ ஒரு காரணத்துக்காக மீண்டும் விகாரத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க மத்தவங்களுமே இந்த ஞானம் சரியில்லைங்க, அவங்க பொண்ண கூட மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா புத்தி பூட்டு போட்டுக்கும், டக்குனு இந்த ஞானம் அந்த போதை எல்லாமே போயிடும். சோ அதுதான் அதுதான் ஆரம்பத்துல வரவங்க விகாரத்துல விழும்போது அந்த அளவுக்கு புத்தி பூட்டு போடாது. ஏன்னா அந்த நேரம் அவங்க விகாரத்துல விழுந்தா கூட வைப்ரேஷன் வரும் யோகா பண்ணா. ஏன்னா புதுசா வரவங்க விகாரியா தானே வருவாங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, முதல் மாடியில இருந்து விழுந்தா அடி ரொம்ப படாது, 10வது மாடியில இருந்து விழுந்தா. சோ அதுதான், சோ ஒரு வருஷம் ஏற ஏற நீங்க அங்க இருந்து விழும்போது பாத்தீங்கன்னா புத்தி வந்து ரொம்ப ரொம்ப கீழான நிலைக்கு அழைச்சிட்டு போயிடுமா, மென்டல் கூட ஆயிடும். பாபா சொல்றார், ஏன் புத்தி பூட்டு போடப்பட்டுச்சு தெரியுமா, தந்தையுடைய பேரை கலங்கப்படுத்திட்டீங்க. சோ இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட சாபம், லௌகீக தந்தை கூட சொல்லுவார் இல்லையா, நீ குலத்தின் பேரை கெடுத்துட்டேங்க. இல்ல ஏன்னா இப்ப பாபா சொல்றாரு, நான் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் அப்ப, நீங்க எல்லாரும் குழந்தை, அப்ப சகோதரன் சகோதரி, உன் மனைவியும் உனக்கு சகோதரி. ஆனா நீ காமத்துல வந்துட்டா, உன் சகோதரியோட காமம் வச்சுக்கிட்டனா அது எவ்வளவு பெரிய கெட்டது. லௌகீகத்துல அப்படி நடந்தா குலத்தின் பேரை கெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பாபா சொல்றாரு, ஒருபோதும் குலத்துக்கு களங்கம் செய்தவர் ஆகிடக்கூடாது. பரந்தாமத்துல இருந்து பாபா வந்திருக்கிறார் உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆக்குறதுக்காக வந்திருக்கிறேன். கண்டிப்பா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். இப்ப நீங்க எவ்வளவு பேர் பிராமணர் ஆனீங்களோ அவ்வளவு பேர் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இப்ப யாரெல்லாம் மாயக்கிட்ட கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம மகாவீரராக இருக்கிறாங்களோ, தைரியம் வச்சு மகாராஜா பதவி அடையிறாங்களோ, அவங்களேதான் மீண்டும் மகாராஜாவா ஆவாங்க. மாயை முழு பலத்தோட எதிர்த்து வெற்றியும் காண்பாங்க. அந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும், என்னுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. இதுக்காகவே வந்திருக்கிறார் அவர், எதையுமே இதனால அடைய போறது இல்ல. அந்த மாதிரி தியாகத்தின் சொரூபமா இருக்கிற டீச்சர், அவருக்கு நன்றி கடனா நாம இருக்கணும் இல்லையா. அதனால பாபா சார், ஒருபோதும் குலத்துக்கு களங்கம் ஏற்படுத்துறவரா ஆகிடாதீங்க. குலத்தின் பேரை கெடுக்க வந்த கோடரி பாம்பு அப்படின்னு தமிழ் செய்யுள்ள வரும் மகாபாரதத்துல ஏதோ ஒண்ணு. சோ அந்த மாதிரி நீங்க ஆகிடாதீங்க. குழந்தைங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், அந்த பரலௌகிக தந்தைக்கு தந்தை யாருமே கிடையாது. அவரு தான் மிக மேலான ஞானம் நிறைந்தவர், மனித சிருஷ்டியின் விதை வடிவமானவர், சைத்தன்யமானவர், பதித்த பாவனர், இரக்கமனம் உள்ளவர், ஆசீர்வாதங்களை அளிப்பவர். அவரை மாதிரி ஆசீர்வாதம் அளிப்பவர் வேற யாருமே கிடையாது. எவ்வளவு மகிமை அவருடைய மகிமை, அந்த லைன் ஃபுல்லா அவருடைய மகிமை. சரி புரிஞ்சுக்கோங்க. அந்த அது ஒரு பாட்டே வரும் இல்லையா, யாருக்கும் தந்தை அவரே, அவருக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். ஆனா அந்த பாட்டை எழுதினவங்க கண்டிப்பா முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அங்க வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளை நாம குரான்ல அவங்க ஏத்துக்கிறதே கிடையாது. சரி ஓகே. இப்ப பாப்பா சொல்றாரு, எல்லாருக்கும் தந்தை, ஆனா அவருக்கு தந்தை கிடையாது. எல்லாரையும் விட ஞானம் நிறைந்தவர், அவரை விட ஞானம் நிறைந்தவர் யாருமே கிடையாது. இந்த மனித சிருஷ்டியின் விதை, ஞானத்தின் விதை வடிவமானவர். சோ உயிரோட்டமா இருக்கார், ஒரு சின்ன புள்ளியா இருக்கார். அவரு தான் எல்லா ஆத்மாக்களின் பாவத்தை கழுவுறதுக்கான வழியை கொடுக்கிற பதித்த பாவனர். எதனால கொடுக்கிறாரு, அவருக்கு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. வெறும் கருணை, இரக்க மனம் உள்ளவர், அதன் மூலமா கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவரை போய் சாபம் கொடுக்கிறாருன்னு பைபிள் குரான்ல எழுதிட்டாங்க. நல்லவேளை இந்து வேதத்துல வந்து சிவன் சாபம் கொடுக்கற மாதிரியே இருக்கு, வரம் தான் கொடுப்பார் சிவன் பிரம்மா. அது ஒரு மிகப்பெரிய நிந்தனை பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதம், இவர மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்கறவங்க யாருமே கிடையாது. அவருதான் தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். நீங்க அந்த எல்லையற்ற அப்பாவுடைய வீட்டுல அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இது ஈஸ்வரனுடைய குடும்பம். சிவன் அப்பா, பிரம்ம பாபா, பார்வதி, நீங்க தான் அந்த முருகன் பிள்ளையார். அவர் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கும். இது ரெண்டு குழந்தை இல்ல, கோடானு கோடி குழந்தை உருவாகிட்டே இருப்பாங்க. 84 பிறவி சக்கரம் புத்தியில இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்கணும். நான் தான் தேவதையா இருந்தேன், 8 ஜென்மம் சத்திரியரா இத்தனை ஜென்மம் இருந்தேன், இப்ப மீண்டும் நான் தேவதை ஆக போறேன். மைண்டுக்குள்ள அது சுத்திக்கிட்டே இருக்கணும். மாயாதான் துக்கமான உலகத்தை உருவாக்கிச்சு. இறைவன் கிடையாது. இறைவன் துக்கமான உலகத்தையும் சுகமான உலகமா மாத்துறார். இதுதான் ஞானம். எவ்வளவு சுலபம். சோ நல்ல முயற்சி பண்ணணும். ஞானம் ஈஸி, ஆனா இந்த ஞானம் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். நான் இப்ப தேவதையாகணும், தேவதையாகணும், மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்ப பண்ற முயற்சி கல்ப கல்பத்துக்கும் உங்களை உத்தம புருஷராகிடும். அதே மாதிரி இப்ப நீங்க நல்ல அலட்சியம் இல்லாம முயற்சி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலயும் முயற்சி பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் எங்கனாச்சும் விழுந்துட்டீங்கன்னா முகத்தை கற்பிக்கணும், ஐயோ ஒவ்வொரு கல்பத்திலயும் விழுந்துடும்னே அந்த ஒரு பயம் இருக்கும். அதுக்காக தான் நடந்ததே நடக்கும்ன்ற ஞானத்தை அடிக்கடி நம்ம இந்த முயற்சிக்கு யூஸ் பண்ணணும், அப்பதான் அந்த பயம் வரும். சுகமான உலகத்தை உருவாக்குற பாபாவுடைய குழந்தையா இருந்துகிட்டு துக்கமான உலகத்தை உருவாக்குற மாயின் வசமாகலாமா? அது எதிரி கூட கை கொடுத்துக்கிற மாதிரி துரோகி ஆகிற மாதிரி. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க என்ன முயற்சி செய்றீங்களோ கல்ப கல்பத்துக்கு அதே முயற்சி தான் நீங்க பண்ணுவீங்க. சோ இப்ப பயங்கரமா முயற்சி பண்ணுங்க, டாப் கியர்ல போயிட்டே இருங்க, ஒவ்வொரு கல்பத்திலும் போயிட்டே இருப்பீங்க. கல்ப கல்பமா நாம இப்படிதான் முயற்சி செஞ்சு வந்திருக்கிறோம் நீங்க சொல்லுவீங்க. மம்மா பாபா கூட இப்ப முயற்சி செய்யறாங்கல்ல, இவங்க தானே பிறகு நம்பர் ஒன் பூஜைக்குரிய தேவி தேவதா லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. அதே மாதிரி நீங்களும் முயற்சி செய்யுங்க. ஸ்ரீமத்து மூலம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக நாம் ஆகிறோம். பாபாவுடைய வழிப்படி நடங்க நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பார்த்ததாலும் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணக்கிழமைக்கு சரம். இந்த கடைசி நேரத்துல ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யற முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உடல் உணர்வு சுத்தமாறும் மறந்துடுங்க. சரி, உடலற்ற ஆத்மா நான் ஒளியா இருக்கிறேன், வேற எதையாவது நினைச்சிக்க என்ன நினைச்சீங்கன்னா விபச்சாரியா பிறந்துடுங்க. எச்சரிக்கை இருக்கணும், எந்த நினைவும் இருக்கக்கூடாது. ஒருபோதும் குலத்துக்கு களங்கம் ஏற்படுத்திடக்கூடாது, காமத்துல விழுந்துடக்கூடாது. மாயுடைய புயல் எவ்வளவு வேணாலும் வரட்டும், கொஞ்சம் கூட உங்களை அசைக்க முடியக்கூடாது. அந்த மாதிரி யோகம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சதா மகிழ்ச்சியில அதீந்திரிய சுகத்துல ஞான சிந்தனையில மட்டுமே உங்களுடைய புத்தி மூழ்கி இருக்கும். புத்தியை ஃப்ரீயாவே விடக்கூடாது. வரதானம் இணைந்த ரூபதாரியாகி சேவையில் இறைவனின் மாயாஜாலத்தை அனுபவம் செய்யக்கூடிய இறைவனின் உதவியாளர் ஆகுங்கள். இணைந்த ரூபதாரியாகி சேவையில் இறைவனின் மாயாஜாலத்தை அனுபவம் செய்யக்கூடிய இறைவனின் உதவியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தன்னை வெறும் சேவாதாரியா மட்டும் இல்லாம ஈஸ்வரிய சேவாதாரின்னு உணர்ந்து சேவை செய்யுங்க. இந்த நினைவுனால நினைவு மற்றும் சேவை தானாவே இணைந்ததா ஆகிடும். எப்ப இறைவனை உதவி செய்யறதுல இருந்து பிரிச்சிடுறீங்களோ அப்ப நீங்க தனியா இருக்கிறதுனால வெற்றி நிலக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறதா தென்படும். அதனால வெறும் உதவியாளரா இல்லாம இறைவனின் உதவியாளர்ன்ற பேரு சதா ஞாபகம் இருந்தா சேவையில தானாவே இறைவனின் மாயாஜாலம் நிறைந்துவிடும் மற்றும் நடக்க முடியாததும் நடக்க கூடியதாக ஆகிவிடும். சகன் கர்ம யோகி ஆகணும்னா கமல ஆசனதாரி ஆகுங்கள், அதாவது விலகி மற்றும் அன்பானவராக ஆகுங்கள். சரி, வரதானம் பாருங்க. வெறும் சேவாதாரின்னு புரிஞ்சுக்காதீங்க, ஈஸ்வரிய சேவாதாரி இல்லையா. ஈஸ்வரிய சேவை செய்யறோம், யாருடைய சேவை செய்யறோம், யாரோட சேர்ந்து இந்த சேவை செய்யறோம். இந்த நினைவு இருந்தா யாருடைய சேவைக்கு நான் கருவியாகி இருக்கிறேன், அவரு பண்ணிட்டு இருக்கிற செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கருவியை பயன்படுத்தி, அது என்னுடைய பாக்கியம். அந்த ஞாபகம் இருந்துச்சுன்னா நினைவும் சேவையும் தானாவே இருக்கும். ஏன்னா செய்விப்பவர் ஞாபகம் தானாவே வந்துடும். நான் கருவின்னு நினைச்சா செய்யறது யாருன்ற ஞாபகம் வந்துடும், அவருடைய நினைவு வந்துடும், சேவையும் நடந்துகிட்டே இருக்கும். பாபாக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, காரியம் நடந்துகிட்டே இருக்கும், வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நான் சேவை செய்யறேன் சேவை செய்யறேன் அப்படி நினைச்சீங்கன்னா இல்ல, ஈஸ்வரனுடைய பாக்கியத்தாளரன் நினைங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஈஸ்வரனுக்கு சேவை செய்யல, ஈஸ்வரிய சேவை, ஈஸ்வரனுடைய சேவை, ஈஸ்வரனே பண்றார் உங்களை பயன்படுத்தி. சோ நான் ஆஸ்தியை தான் அடையிறேன். அந்த ஈஸ்வரன் அந்த பேரு இறைவன் அந்த பேரு நீங்க ஞாபகம் வச்சுக்கும் பொழுது அவருடைய சேவை, கடவுளுடைய சேவை, பகவானுடைய சேவை செய்யறேன் அப்படிங்கன்னு நீங்க நினைக்க நினைக்காம நான் செய்யறேன்னு தனியா நினைச்சீங்கன்னா வெற்றி தூரமா இருக்கிறதா தெரியும். பாபா பண்ணார், பாபா பண்ணார், பாபா பண்ணார், பாபா முரளியில இன்னைக்கு சூப்பரா சொன்னார். சோ அதுதான் இருக்கணும். நான் சொன்னேன், நான் இந்த சேவை செஞ்சேன் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருந்தா பலனே வரலன்னு ஆயிடும். நான் செஞ்சேன், என் பேர் ஃபேமஸ் ஆகணும், என் சென்டர் ஃபேமஸ் ஆகணும். இல்ல, இது ஈஸ்வர சேவை. ஈஸ்வரன் எல்லாருக்கும் கடவுள், உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் இந்த சேவை. ஏன்னா இது கடவுளுடைய சேவை, தானா வெற்றி ஆகும். அதனால வெறும் உதவியாளர்னு புரிஞ்சுக்காம இறைவனின் உதவியாளர், கடவுளுடைய பிஏனா. ஒரு மினிஸ்டருடைய பிஏனாலே அவனுக்கு போதை இருக்கு, நான் கடவுளுடைய பிஏ. இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, கடவுளுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் நானுன்றது ஞாபகம் இருந்தா, கடவுளுடைய மாயாஜாலம் சேவையில தெரியும். நடக்கவே முடியாதுன்னு நடந்ததை நினைச்சதெல்லாம் நடக்கும். பர்மிஷனே கிடைக்காதுன்னு நினைச்ச இடத்துல எல்லாம் பெர்மிஷன் கிடைக்கும். கடவுளுடைய சேவைன்னு நினைச்சீங்கன்னா ஸ்லோகன் கர்ம யோகியா ஆகணும், அதான் நம்ம லட்சியம். இது கர்ம யோகம், காரியம் செஞ்சுக்கிட்டே யோகத்துல மூழ்கி இருக்கணும். யோகத்துல மூழ்கிட்டே காரியம் செய்யணும், உட்கார்ந்து பண்றது கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லாத்துல இருந்தும் விலகி இருங்க. அதுதான் தாமரை மலர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது. தேவதைகளை காட்டுறதுக்கு என்ன அர்த்தம், கீழே ஓடுறது விஷக்கடல், கலியுக விஷக்கடல், அது மேல இருக்கு அந்த தாமரை. சோ இதுல இருந்து விலகி இருங்க, அன்பா இருங்க, ஆனா விலகி இருங்க. இல்ல அன்பு இருக்கும், ஆனா தனிப்பட்ட அட்டாச்மெண்ட் கிடையாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு தெருக்கு தீவிர ரசிகனா ஒரு டைம்ல இருக்கும்போது அவர் கூட போய் போட்டோ எடுக்க போறோம். அப்ப போகும்போது அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு தான் கை கொடுத்தாரு. எனக்கு கையை கொடுக்கல. ஆடா இருந்தால் நம்ம இவ்வளவு தீவிர ரசிகரா இருக்கும், கை கூட கொடுக்க மாட்டாரு. நின்று சோ அப்ப என்ன அப்படின்னா, அந்த எல்லாரும் ஒண்ணு அப்படின்றது இல்ல. ஆனா அவர் பேசும்போது அப்படி பேசுவாரு. ஆனா அப்ப அது நம்ம இருக்கக்கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்களா, ஒரு ஒரு பெரிய நடிகர் அல்லது ஒரு பெரிய விஐபி கூட்டத்துல இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்மள நினைச்சிட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம மதுபண்ல நம்ம பாபா முன்னெடுக்கோம், பாபா நீ என்ன பாக்கணும், பாபா என்ன பாக்குறியா பாபா, அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பாபா என்ன பாரு, பாபா என்ன பாரு பாபா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க பாக்கணும். அது எப்ப சாத்தியம், எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கும்போது. எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கும்போது அப்பதான் அது சாத்தியம். அப்பதான் எல்லாருக்கிட்டயும் அன்பாவும் உங்களால இருக்க முடியும், ஒரே மாதிரியான அன்பும். அதுதான் கர்ம யோகி நிலை. சோ இது எப்ப சாத்தியம், கர்ம யோகியா இருக்கும்போதுதான் இதுவுமே சாத்தியம். இல்ல கர்மத்துல இருந்து விடுபட்டு காரியம் செய்யும்போதுதான் அது சாத்தியம். இல்லையா, உங்க பையனை நீங்க வளர்க்குறீங்க, அது உங்க கடமை கர்மம். ஆனா அது என் குழந்தைன்ற உணர்வே இல்லாம இறைவன் நினைவிலேயே வளர்த்தீங்கன்னா விலகி இருக்க முடியும். அன்பு கொடுப்பீங்க ஆனா விலகி இருப்பீங்க. பியாரா அவர் யாரான்னு இல்லையா? சோ அப்படி இருங்க. ஆக்சுவலா கர்மயோகியா இருந்தாதான் விலகி அன்பானவரா இருப்பீங்க, விலகி அன்பானவரா இருந்தாதான் கர்மயோகியாவும் இருக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட், ஒரு பற்று வந்து நீங்க போயிட்டீங்கனாலே கர்மயோகியா இருக்க மாட்டீங்க. அவங்க ஞாபகம் தான் வரும், பாபாவுடைய நினைவு இருக்கு. அதனால எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறனான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால முடியாத ஒரு நிலை மாட்டிக்கிட்டா கூட டக்குன்னு மைண்ட்ல பாபா சொல்லிருக்காரு நான் அதை மீற கூடாது, நான் விலகி வந்தே ஆகணும்னு டக்குன்னு விலகி வந்துருக்கு, தானா கர்மயோகி ஆயிடுச்சு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருந்தா குளிச்சா இருந்தா.